சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. நான் உங்களுடைய கரங்களை குலுக்கியாக வேண்டும். சகோதரன் நெவில், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உஷ்ணமாக இருந்தாலும் கூட இங்கே திரும்பவும் வருவது மிகவும் நல்லதாகவே உள்ளது. பழைய ஏற்பாட்டில் ஒருவர், நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்பது போன்று கூறினார் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இப்பொழுது இது மிகவும் உஷ்ணமான மாலை பொழுதாகத்தான் இருக்கிறது. இங்கே எங்களுடன் வந்துள்ளவர்களாகிய நீங்கள் ஏன் இந்தியானாவில் இங்கே இந்த சதுப்பு நிலத்தை சுற்றி வாழ்வது கடினமானது என்பதை உங்களால் காண முடியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது 93 பாகை மாத்திரமே. 93 பாகை வெயில்தான். ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் 120 பாகை உஷ்ணத்தில் செல்வீர்களானால் லூசியானா மற்றும் அரிசோனாவில் உள்ளது போல் அது எப்படிப்பட்டது என்பதை எப்படியும் அதனுள் செல்ல முடியும் என்பதை உங்களால் உணர முடியும். அது மாத்திரம் இங்கே இருக்குமானால் நாம் மாண்டு போவோம், அவ்வளவுதான். ஆனால் இங்கே இருந்து இந்த ஆராதனையின் நேரத்தை செலவிடுவது மிகவும் நலமான ஒன்றாகும். இக்காலை நான் வீட்டுக்கு சென்ற பிறகு நான் உண்மையாகவே அருமையாக உணர்ந்தேன். அநேகர் இக்காலை சுகமடைந்தனர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு கால் இந்நேரம் வரை அநேகர் அதை உணராமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் சுகமடைவார்கள். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தையானது இக்காலையில் நம்முடைய இருதயங்களுக்கு வெளியேறப்பட்டதாக இருந்தது. நான் சற்று முன் நான் புறப்பட்ட போது பரிசுத்த ஆவியானது இங்கே இருக்கையில் இந்த சுவர்கள் முழுவதும் பெரிதாக ஊதப்படுவது போல, சுவாசிப்பது போல காணப்பட்டது. அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தவனாக இருந்தேன். ஆண்டர்சனை சார்ந்த தேவனுடைய சபையின் வைப்பரும் என் நண்பருமாகிய சகோதரன் ஸ்மித் சற்று முன்னர் ஜெபித்துக் கொண்டிருந்ததை நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். சகோதரன் ஸ்மித் ஒரு சிறிய கைப்பிரதியை கொண்டிருந்தார். இங்கே அவைகளை கூடாரத்தில் கொடுக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அந்த சிறிய கைப்பிரதி உங்களில் யாருக்காவது கிடைக்கவில்லை எனில் நீங்கள் அதை வாசியுங்கள். அது மிகவும் திகைப்படைய செய்கின்ற சிறிய கைப்பிரதியாகும். அது முற்றிலுமாக வேதாகம சத்தியமாகும். நான் அவைகளில் பலவற்றை சிக்காகோவிற்கும் பல இடங்களுக்கும் விநியோகித்துக் கொண்டு சென்றேன். ஏனெனில் அவை உண்மையான சத்தியமுள்ள அருமையான கைப்பிரதிகளாகும். தேவனை நேசித்து மற்றும் உத்தமமான இருதயத்திலிருந்து அவை எழுதப்பட்டவையாகும் என்பதை நான் அறிவேன். இதில் சகோதரன் ஸ்மித்திற்கு எந்த ஒரு சுயநல நோக்கமும் கிடையாது, எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே. ஆகவே அந்த விதமான பண்பாற்றலுடைய மக்களுடன் இன்றிரவில் ஐக்கியப்பட்டிருப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். இங்கே கலிபோர்னியாவிலிருந்து வருகின்ற என் நல்ல நண்பர் சகோதரன் பாடஸை காண்கிறேன் என்று நான் நம்புகிறேன். சமீபத்தில் கத்தருக்காக அங்கே சான் ஜோஸ் கூட்டத்தை ஒருங்கே சேர்ந்து துவங்கி அவர் எனக்காக ஒரு மகத்தான பெரிய பணியை செய்தார். அடுத்ததாக வரவிருக்கின்றதற்கும் சகோதரன் பாடர்ஸ் ஒரு நல்ல பணியை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவருக்குள் ஒரு சாந்தமான மென்மையான ஆவியை நான் கண்டறிகிற காரணத்தால் சகோதரன் பாடர்ஸை எனக்கு பிடிக்கும். அது ஒரு மகத்தான கிரயம் என்று நான் நினைக்கிறேன். அந்த விதமான ஆவியை கொண்டிருக்கிற ஒரு மனிதன் மிக மகிழ்ச்சியாக இருக்கத்தான் வேண்டும். இங்கே இன்னும் மற்ற அநேகர் இருக்கின்றனர். அதாவது அவர்கள் யாராய் இருக்கிறார்கள் என்பதை என்னால் கணக்கிட முடியாது. நம்முடைய சகோதரனாகிய சகோதரன் காலின் சங்கே பின்னால் இருப்பதை நான் காண்கிறேன். மற்ற ஊழியக்காரர்கள் மற்றும் வடக்கு சஸ்கட் சேவான் பகுதியிலிருந்து வருகின்ற நம்முடைய நல்ல நண்பர் சகோதரன் சாக்மேன் அவருடைய குடும்பத்தினர். சகோதரன் ஈவான்ஸ் இங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இன்னும் அவரை நான் காணவில்லை. ஆனால் அவருடைய குடும்பத்தாரை நான் பார்த்தேன். மற்றும் அவர்கள் ஜார்ஜியாவிலிருந்து வருகின்றனர். மற்றும் ஜார்ஜியாவை சார்ந்த சகோதரன் பாமர் அங்கிருக்கிறார். மற்றும் சகோதரன் வெஸ்ட் அலபாமா அல்லது ஜார்ஜியாவை சார்ந்தவர் என்று நான் நம்புகிறேன். சகோதரன் வெஸ்ட், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் ஓ ஹன்ஸ்வில். ஆகவே பிறகு ஓ, உங்கள் எல்லோரையும் இங்கே காண்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆகவே இப்பொழுது சகோதரன் லைல் அங்கே உள்ளார். மற்றும் அவருடைய அன்பானவர்கள் வடக்கு இந்தியானாவை சார்ந்தவர்கள் இங்குள்ளனர். என்னுடைய பழைய கூட்டாளி, வேட்டை கூட்டாளியான கெண்டக்கியை சார்ந்த சகோதரன் சார்லி, கெண்டக்கியிலேயே சிறந்த அணில் வேட்டைக்காரர்களில் இரண்டாவது நபர், சிறந்த அணில் வேட்டைக்காரர்களில் இரண்டாவதாக சிறந்தவர். அதை கூறினதற்காக அவருக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பார், சரிதானே? மற்றும் அவருடைய மனைவி மற்றும் குடும்பத்தார் இங்கு இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். மற்றும் உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்தவ வாழ்த்துக்கள். இங்கிருக்கின்ற ஒரு சிறு சகோதரன், அவருடைய பெயர் எனக்கு ஞாபகம் வரவில்லை. இங்கே பலதரப்பட்ட பேர் உள்ளனர். ஆனால் கூடாரத்தில் எங்களோடு இன்றிரவு ஆராதிக்க நீங்கள் வந்ததற்காக உங்களை நான் நிச்சயமாகவே மெச்சுகிறேன் என்பதை நீங்கள் எல்லோருமே அறிவீர்கள். ஆகவே இப்பொழுது கூடாரத்தில் இன்றிரவு ஒரு வழக்கத்திற்கு மாறான இரவாகும். ஏனெனில் இது கேள்வி பதில் இரவாகும். இது வழக்கமாக வருடத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு தடவை நடைபெறும். நான் அதை செய்த காரணம் என்னவெனில், ஜனங்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை என் மனதில் கொண்டு அதனால் அவர்களுடைய கேள்விகள் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள ஏதுவாயிருக்கும் என்பதே. எல்லோரும் ஒரு கேள்வியை உள்ளே போடும்படி செய்து பிறகு அதற்கு பிரசங்க மேடையிலிருந்து பதிலளிப்பதாகும். இப்பொழுது இதில் நான் பெற்றுக் கொள்ளவில்லை, இது மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என்னிடம் சில கேள்விகள் மாத்திரமே உள்ளன, ஆகவே அவைகளுக்கு பதிலளிக்க நமக்கு நீண்ட நேரம் எடுக்காது. தட்டு நிறைய கேள்விகள் இருக்கும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் சில எளிமையான மற்றும் எளிய கேள்விகள் மாத்திரம் உள்ளன. ஆனால் அவைகளில் சில உபதேசத்தை குறித்ததாக இருக்கின்றன. ஆகவே இந்த உபதேசத்தை பற்றி மக்களின் கேள்விகளுக்கு அவர்கள் யார் என்று அறியாமலே நான் பதிலளிக்க வேண்டியவனாக உள்ளேன். ஏனெனில் அநேகர் கேள்விகளில் தங்கள் பெயர்களை எழுதவில்லை. ஆதலால் கூடாரத்தில் எந்த போதகத்திற்காக நாம் நிற்கிறோமோ அதன்படியாகவே நான் அதற்கு பதிலளிக்க வேண்டியவனாக உள்ளேன். ஆகவே அதை செய்வதன் மூலம், ஆகவே நம்மிடம் வந்திருக்கும் சகோதரருக்கு அல்லது சகோதரிகளுக்கு முரண்பாடான சில காரியங்களை நான் பேச நேரிடுமானால் அதை ஒரு காரணமில்லாமல் நாங்கள் செய்திருக்க மாட்டோம். சிறு வேத பிரகாரமான காரியங்களின் பேரில் முரண்பாடு கொண்டிருக்கும் எவர் பேரிலும் நமக்கு நம்பிக்கை கிடையாது. நம் எல்லோரையும் ரட்சிக்க கிறிஸ்து மரித்தார் என்றும், மேலும் நாம் எல்லோரும் அவருடைய ரத்தத்தின் மூலமாகவே ரட்சிக்கப்பட்டோம் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு சபையாக மற்றும் ஒரு ஜனமாக, ஒரு சபையாக இருக்கத்தக்கதாக நாம் ஒரு போதகத்தை கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் நிற்கிறதான இந்த போதகமே எங்களுடைய அறிவுக்கு ஏற்ப மிக சிறந்த தேவனுடைய சத்தியமாயும் தேவனுடைய வார்த்தையாயும் உள்ளது. இப்பொழுது உங்களுக்கு விருப்பமானால் அதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் நீங்கள் பார்க்க உங்களுக்கு பரிபூர்ண உரிமை உள்ளது. ஆதலால் நான் இங்கே யாரோ கேள்விகள் கேட்டுள்ளனர், இரண்டு கேள்விகள் நீண்டதாக உள்ளன. எனக்கு தெரிந்த வரையில் இப்பொழுது நான் பதிலளிப்பேன். இப்பொழுது ஒரு கேள்வியை கையாள நான் முயற்சிப்பது இந்த வழியாகத்தான். ஒரு கேள்வி, ஒரு நபர் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அது என்ன கூற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை ஏறக்குறைய அவ்விதமே கூறும்படி செய்யலாம். ஆனால் அந்த வேத வசனம், ஒவ்வொரு வேத வசனமும் சத்தியமாகும். அது மிகவும் பரிபூர்ணமானதாகும். அந்த வேத வசனத்தை உரைத்த அந்த முடிவில்லாத தேவனை போன்றே அதற்கு ஒரு முடிவே இல்லாத வகையில் அது மிகவும் பரிபூர்ணமான ஒன்றாயிருக்கிறது. ஆதலால் அது ஆதியாகவும் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதே விதமாகத்தான் சென்று கொண்டிருக்கும். அது ஒருபோதும் திசை மாறாது. அப்படியானால் வேதாகமானது தேவனுடைய வார்த்தையினால் ஏவப்பட்டிருக்குமானால் அது எந்த ஒரு இடத்திலும் தன்னைத்தானே திசை மாற்றிக் கொள்ளாது. அது வேத வசனத்தின் மூலமாகவே செல்லும். இப்பொழுது அநேக முறைகள் இக்காலை நான் சிம்சோன் தெளிலாலை மற்றும் உலக பிரகாரமாக இருக்கின்ற சபையை பற்றி பிரசங்கிக்கையில் நான் சற்று கடினமாக பேசினேன். ஆனால் நான் கடினமாக பேசுவது என் நோக்கமல்ல. ஆனால் நான் உத்தமமாக இருக்க வேண்டுமென்றே பொருட்படுத்திக் கூறுகிறேன். என்னுடைய உறுதியான நம்பிக்கையை போன்று நான் நேர்மையாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த வேத வசனங்களில் அவைகள் தவற முடியாத பிழையற்ற தேவனுடைய வார்த்தையாயிருக்கையில் அந்த வேத வசனத்தை சரியாக வியாக்கியானிக்க ஒரு காரியம் மட்டுமே இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அது பரிசுத்த ஆவியாகும். அதாவது நான் நம்புவது இந்த வேத வசனங்களை எழுதிய அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே அவைகள் ஒரு தனிப்பட்ட வியாக்கியானத்திற்காக அல்லவே என்று கூறினார். அப்படியானால் அது வேத வாக்கியங்களின் ஊடாக அந்த விதமாகவே முழுவதும் பார்த்தால், அப்படியானால் அதை வியாக்கியானிக்கும்படிக்கு முழுவதுமே அது அதே பரிசுத்த ஆவியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அநேக மக்கள் தங்களுடைய சபைகளில் மற்றும் தங்கள் விசுவாசங்களில் கருத்து வேறுபாடுகள் கொண்டு தாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிற சிறிய ஏதாவது ஒரு காரியத்தின் பேரில் ஒரு சிறு முரண்பாடாக கொண்டிருக்கலாம். அவர்கள் அவ்வாறு இருந்தால் நான் ஒரு செர்ரி பழ பணியாரத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது நான் செய்வது போலவே அதை செய்யுங்கள். நான் கொட்டையை ஒருபோதும் புசிப்பதில்லை. நான் ஒரு கொட்டையை கடிக்கும் போது நான் கொட்டையை வெளியே எரிந்துவிட்டு தொடர்ந்து அந்த பழ சதையே புசிக்கிறேன். எனவே அதைத்தான் நீங்களும் செய்ய வேண்டும். நம்முடைய சகோதரி ஊட்டன் அங்கே தன்னுடைய சிறு குழந்தையுடன் நின்று கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். சகோதரியே, அக்குழந்தை வெப்பத்தை உணர்கிறது என்றால் உங்களுக்கு ஒரு இருக்கை இல்லையெனில் நம்முடைய சகோதரர்கள் ஒருவர் உள்ளே இருந்து ஒரு நாற்காலியை கொண்டு வந்து அங்கே மின்விசிறியின் அருகில் வைத்தால் நலமாயிருக்கும். ஏனெனில் சகோதரிக்கு உட்காரும்படி ஒரு குளிர்ந்த இடம் உண்டாயிருக்கும். அதை செய்ய நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நான் நிச்சயமாகவே இந்த சகோதரியில் எவராவது சகோதரியை அங்கே பின்னால் இருக்கின்ற மின்விசிறி இந்த விதமாக சரியாக காற்றை வீசிக் கொண்டிருக்கிறது மற்றும் அங்கே ஒரு இருக்கை உள்ளது, நீங்கள் அதில் உட்கார விரும்பினால் நீங்கள் சென்று அமரலாம். இப்பொழுது சகோதரரில் யாராவது உங்கள் கோட்டை கடத்த விரும்பினால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் நலமாக மற்றும் மகிழ்ச்சியாக உணரும்படிக்கும் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது அவர்கள் எனக்காக ஜெபிப்பார்களா என்று குழுவை நான் கேட்டுக்கொள்ளப் போகிறேன். ஒரு இரவு ஆராதனைக்காக நான் அடுத்த வாரத்தில் அங்கே கலிபோர்னியா செல்ல வேண்டியவனாக உள்ளேன். கிறிஸ்தவ வர்த்தக புருஷருடைய சர்வதேச கன்வென்ஷன் கூட்டத்தில் ஒரு இரவு மாத்திரம் நான் பிரசங்கிக்கிறேன். ஆனால் அவர்கள் அதை விளம்பரப்படுத்தியுள்ளனர். ஆகவே அநேக ஆயிரம் மக்கள் அங்கே இருப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர்களை ஏமாற்றம் அடைய செய்ய எனக்கு விருப்பமில்லை. நான் திட்டமிடப்பட்டிருந்த இந்த நேரத்தில் நான் ஆஸ்திரேலியாவில் இல்லை எனில் நான் அங்கு வருவேன் என்று அவர்களிடம் கூறியுள்ளேன். ஆகவே எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய அன்றாட பணிகளில் இருந்து விடுமுறையில் இருக்கின்ற இந்த பூமியின் அருமையான யாத்ரீகர்களில் யாராவது கூட்டங்களில் ஒன்றாகிலும் இருக்க விரும்புவீர்களானால் டென்னசியில் உள்ள கிளீவ்லாண்டில் தேவனுடைய சபையில் 3 நாள் கூட்டங்கள் இருக்கும். அது டாம்லின்சனின் அசைவான பெந்தேகோஸ்தே தேவனுடைய சபை என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் லிட்டில் பீல்ட், டேவிட் லிட்டில் பீல்ட் மெய்ப்பராயுள்ளார். அவர் ஒரு அருமையான கிறிஸ்தவ நபராவார். அவர் வடக்கிலிருந்து மெய்னில் உள்ள பங்கோரில் இருந்து வருகின்ற ஒரு அமெரிக்கர். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவர், அருமையான சகோதரன். ஆகவே நீங்கள் உங்களுடைய பிரயாணத்திலிருந்து வர விரும்பினால் ஒரு கால் திங்களிரவு அவர்கள் கட்டியுள்ள பெரிய விஸ்தாரமான கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்படும். பிறகு அடுத்த வாரத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாரம் அல்ல, அடுத்த வாரம் சுகமளிக்கும் ஆராதனைகள் இருக்கும். அது 6, 7, மற்றும் 8 தேதியாக இருக்கும். இப்பொழுது நாம் வார்த்தையை திறப்பதற்கு முன்னர் ஜெபத்திற்காக ஒரு கணம் அப்படியே நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தினால் நலமாயிருக்கும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தராகிய தேவரே, எங்கள் எல்லோருக்கும் விலையேறப்பட்ட பிதாவே, கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து மறுபடியும் கொண்டு வந்தவரே மற்றும் அவரை பரிசுத்த ஆவியின் வடிவில் எங்களுக்கு அளித்தவரே, சிலுவையில் அறையப்பட்ட பிறகு மரித்து அடக்கமண்ணப்பட்டு 3 நாளிலே உயிரோடு எழுந்து மகிமைக்குள்ளாக மேலேறி சென்று மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய், எங்கள் பலவீனங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு பிரதான ஆசாரியராய், இருப்பதிலேயே மிகவும் சிறியதான தெருவில் விழுகின்ற ஒரு குருவியை கூட அறிந்தவராக இருக்கின்றாரே. அப்படியானால் வார்த்தையை கேட்க மாத்திரமே இந்த உஷ்ணமான கட்டடத்தில் இன்றிரவு அமர்ந்திருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளின் உத்தமத்தை அவரால் எப்படி கடந்து சென்று விட முடியும்? கர்த்தராகிய தேவனே, நாங்கள் கேட்கவில்லை என்றாலும் கூட நீர்தாமே உம்முடைய ஆசீர்வாதங்களை தங்களுடைய கடமை என்னும் ஸ்தானத்தில் நின்று கொண்டிருக்கிற இவர்களுடைய தீரத்திற்காக இவர்கள் மீது நீர் ஊற்றுவீர் என்று நான் நிச்சயம் அறிந்திருக்கிறேன். இங்கே சிலர் வருகை புரிந்துள்ளனர். கர்த்தாவே, இவர்களுக்காகவும் இவர்களுடைய சபைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கேள்விகளுக்கு என்னை விட இன்னும் அதிகமாக பதிலளிக்கக்கூடிய சுவிசேஷத்திற்காக நியமிக்கப்பட்ட தேவனால் நியமிக்கப்பட்ட போதகர்கள் இங்கே அமர்ந்துள்ளனர். கர்த்தராகிய தேவனே, நாங்கள் கூற வேண்டிய சரியான காரியங்களை எங்களுக்கு அளித்து அதுதாமே சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷத்தை எங்கள் இதயத்திற்கு கொண்டு வந்து நாங்கள் ஒன்றாக கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் அமர்ந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல், கெட்ட உணர்வுகள் இல்லாமல் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து சத்தியம் என்ன என்பதையும் மற்றும் அந்த சத்தியத்தை ஆராதிக்க மாத்திரம் நீர்தாமே பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு எங்களிடம் வர செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இதை அருளும். எங்களுடைய அருமையான மெய்ப்பராகிய சகோதரன் நெவிலை ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் கேட்கிறோம். இங்கே ஒன்று கூடுகின்ற இந்த ஆட்டு மந்தையை ஒவ்வொரு ஆண்டும் கடுமையான மற்றும் அசைவில்லாத நேரங்களினூடாக வழிநடத்தி மேய்த்து கடமையில் நிறுத்தி பெற்றுள்ள ஸ்தானத்தில் நேர்த்தியுடன் துணிவுடன் நிற்கின்றார். உம்முடைய ஆவிதாமே அவர் மீது இருந்து அவருக்கு உதவுமாறு ஊடகத்தோடு தொடர்புடைய எல்லோரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, உம்முடைய சித்தமாயிருக்கும் பட்சத்தில் ஒரு அழகான பெரிய கூடாரமானது இங்கே மூலையில் விரைவில் இருக்கவும், அங்கே ஒரு பள்ளியை நாங்கள் அமைத்து பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடும்படியாக இளம் ஊழியர்களுக்கு போதிக்கும்படி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு எனக்கும் வயதாகிக்கொண்டே இருக்கிறது. விரைவில் நான் வேதாகமத்தை வேறு யாரேனும் ஒருவருடைய கரங்களில் அளிக்க வேண்டும். கர்த்தாவே, இந்த முயற்சியில் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அவர்கள் சார்ந்திருக்கையில் இன்றிரவு எங்கள் கேள்விகளுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாய் பதிலளியும். இதை உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். இப்பொழுது மிக அதிக வெப்பமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் சரியாக அதற்கு பதிலளித்தேன் என்று நான் கருதும் வரை ஒரு கேள்வியை கடந்து செல்வதில் எனக்கு விருப்பமில்லை. இப்பொழுது நம்மிடம் அநேக கேள்விகள் இல்லை, நான் அவைகளை எண்ணி பார்க்கவில்லை. ஒரு சில கேள்விகள் மாத்திரமே இருக்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றையுமே நாம் பார்க்க முடியாமலும் போகலாம். ஆனால் கூடுமானால் எல்லாவற்றையும் முடிக்க நாங்கள் விரும்புகிறோம். இங்கே இளஞ்சிவப்பு நிறத்தில் இங்கே இருக்கும் இந்த சிறுமியை நான் கேட்கப் போகிறேன். தேனே, இங்கே வா. இவள் சகோதரன் பீலருடைய சிறு பெண் என்று நான் நினைக்கிறேன். நீ இந்த கேள்விகளை அங்கே கீழே எடுத்து சென்று இவைகளை ஒன்றாய் கலக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் என்ன கூற வருகிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறதா? இவைகளை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து இதை போன்று உங்களுக்கு தெரியுமா? ஆகவே அதன் பின்னர் அவைகளை குலுக்கி பிறகு என்னிடம் திரும்பவுமாக கொண்டு வாருங்கள். புரிகின்றதா? நான் ஒரு கேள்விக்கு பதிலளித்தேன் என்று எண்ணிக்கொண்டு வேறொன்றிற்கு பதிலளிக்க சென்று மற்றவருடைய கேள்வியை இடமாற்றாதபடி இவ்விதம் செய்கிறேன். அவ்வாறு இருக்க நான் விரும்பவில்லை. இந்த சிறுமி இதை ஒன்று சேர்த்து கலந்து பிறகு நாம் எது மேலே இருக்கிறதோ அவர்களுக்கு பதிலளிக்க நாங்கள் வருவோம். இப்பொழுது இங்கே இனிய இருதயமே, உனக்கு நன்றி. நான் கூறத்தக்கதாக ஏதாவது கேள்வி யாருடைய மனதிலே இருக்குமாயின் உங்கள் கேள்விக்கு நான் பதிலளித்து விட்டு அது உங்களுக்கு திருப்தி அளிக்காமல் இருக்கும் என்றால் நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி பதிலளிப்பீர்களானால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைவேன். நான் கிரேக்க எபிரேய கிரேக்க மற்றும் எபிரேய மூல அகராதியையும் கூட இங்கே வைத்திருக்கிறேன். ஏனெனில் இங்கு நான் வார்த்தைகளை குறித்த விவரங்களுக்கு உங்களுக்கு புரிகின்றதா? ஏனெனில் அவர்களில் சிலர் எபிரேய மற்றும் கிரேக்க வார்த்தைகளுக்கு கூட விவரம் கேட்கின்றனர். ஆகவே இப்பொழுது நாம் பதிலளிக்கையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்கு அதை தெளிவாக கூறட்டும். அங்கே பின்னாக இருக்கிறவர்களுக்கு நான் பேசுவது தெளிவாக கேட்கிறதா? உங்களால் கேட்க முடிந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள், அது நல்லது. இப்பொழுது நான் தெளிவாக கூறட்டும். இந்த கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கையில் இது ஒரு எதிர்சார்பாக இருக்கும்படிக்கு அல்ல, ஆனால் அது போதகத்தை ஒட்டி இருக்குமானால் அதற்கு இங்கே எங்களுடைய நம்பிக்கைகளின்படி நாங்கள் அதற்கு பதிலளிக்க வேண்டியவர்களாக உள்ளோம் என்பதை கூடாரத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நினைவில் கொண்டுள்ளனர். உங்களுடைய சொந்த கருத்துக்களுக்கு முரணாக இருக்க வேண்டும் என்றல்ல, ஆனால் எங்களுடைய நம்பிக்கைகளை கொண்டு வரவே. சில சமயங்களில் அதை மிக கடுமையாக பதிய வைக்கிறோம். ஆகவே ஆதரிப்பவர் நிச்சயப்படுத்திக் கொள்ளவே இதை செய்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது மேலே உள்ள முதலாவது ஒன்று, ஓ ஆம், இது ஒரு சிறிய கேள்வியாகும். இது ஒரு கேள்வி அல்ல, இது ஒரு பாருங்கள், இது ஒரு கேள்வியாகும். இது வாரத்தின் முதலிலே என்னுடைய தனிப்பட்ட பேட்டியை வைக்க விரும்புகிற ஒருவருடையதாகும். இப்பொழுது அந்த தனிப்பட்ட பேட்டி அதை எவ்வாறு நாங்கள் நடத்துகிறோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். இதுவா அதுவா யார் முதலில் என நாம் தற்செயலாக எடுக்க முடிந்ததன் அடிப்படையில் அது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நாங்கள் அதற்கு ஒரு முறைமையை கொண்டிருக்கிறோம். ஆகவே செப வரிசைகளில் வருகின்ற அநேக மக்கள் இருக்கின்றனர். அவர்களில் துரிதமாக செல்லுகின்ற வரிசைகளில் செல்பவர் அல்லது சிலர் அதை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர் உள்ளனர். ஆகவே அவர்கள் கர்த்தரிடம் கேட்க விரும்புகின்றனர். இப்பொழுது அதை கேட்க அவர்களுக்கு பரிபூர்ண உரிமை இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த தீர்க்க தரிசன வரமானது அளிக்கப்பட்டது. அதற்காகவே அந்த நோக்கத்திற்காக மாத்திரமே அது அளிக்கப்பட்டுள்ளது. வேதாகமத்திலே ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ள அவர்கள் விரும்பினால் அவர்கள் தீர்க்க தரிசிகளிடம் சென்றார்கள். அவர்கள் ஜெபித்து தேவன் பதிலளிக்கும் வரை பாடல்களை பாடினர். ஏன்? ஒரு குழுவை போஷித்து மற்றொரு குழுவை பட்டினி போடும் ஒரு தேவன் அவர் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆகையால் அதற்காகத்தான் அது இருக்கிறது. இந்த தனிப்பட்ட பேட்டிகளில் நாங்கள் ஒரு காரியத்தை எடுப்போமானால் அதை குறித்து ஒரு வழியில் அல்லது மற்றொரு வழியில் தேவனிடமிருந்து அறியும் வரைக்கும் நான் அதை விடமாட்டேன். அவை சற்று தாமதமாகவே வரும். அது 6 மாதம் அல்லது 1 வருடம் கூட ஆனாலும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை நாங்கள் பெறுகின்ற வரையிலும் அதிலே நாங்கள் அப்படியே தரித்திருப்போம். பார்த்தீர்களா? ஆதலால் அவைகள் சற்று தாமதமாகவே வருகின்றன. ஆனால் ஆயிரக்கணக்கானோர் அழைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் நாங்களோ அன்று நாள் ஒரு மனிதன் அங்கே என்னிடம் வந்திருந்தார். ஏனென்றால் இது அநேக மாதங்களுக்கு முன்பானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மனிதன் ஒரு பாப்டிஸ்டாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் நாங்கள் அவரை அப்படியே விட்டுவிடவில்லை. அவரை வர அனுமதித்தோம். முடிவாக தேவனுடைய கிருபையால் ஒரு தனிப்பட்ட பேட்டியில் உள்ளே வந்தார். என்ன காரணம் என்பதை அறிய ஒரு தரிசனத்தை காண அவர் எப்பொழுதும் விரும்பினார். அப்பொழுது அந்த தரிசனம் வந்தது. அவர் தன்னுடைய நாற்காலியில் உட்கார்ந்தவாறே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார். பிறகு ஒரு கத்தோலிக்க சமீபத்தில் மனமாறிய அவர் ஒரு நாளிலே சிகாகோ நகரத்திலிருந்து தனிப்பட்ட பேட்டிகளுக்காக வந்திருந்தார். அவர் சுமார் 2 ஆண்டுகளாக பேட்டிகளில் கலந்து கொள்ள முயற்சித்துக் கொண்டிருந்தார். அறையில் 15 நிமிடங்களில் நடந்த அவருடைய முதல் பேட்டியில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்து காரணத்தையும் மற்றும் எல்லாவற்றையும் அவர் பரிசுத்த ஆவியை பெறும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் முழு காரியத்தையும் வெளிப்படுத்தினார். பாருங்கள், அதற்காகத்தான் அது இருக்கின்றது. இப்பொழுது யாராவது ஒருவர் எந்த சமயத்திலும் அழைப்புகள் வரும்போது மற்றும் அவர்கள் வந்து பார்க்கவோ அல்லது இந்த தனிப்பட்ட பேட்டிகளில் சந்திக்க விரும்புகிறவர்கள் பட்லர் 2:1519 என்ற எண்ணிற்கு அவர்கள் தொலைபேசி செய்தால் எந்த இடத்தில் தனிப்பட்ட பேட்டி நடைபெறும் என்ற சரியான தகவலை அலுவலகம் உங்களுக்கு அஞ்சல் செய்யும். அதன் பின்னர் உங்களுடைய தனிப்பட்ட பேட்டி எதற்காக என்பதை குறிப்பிடுங்கள். அதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கலாம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது அது நியாயமானதாக இருக்கும். மற்றும் ஒவ்வொரு நபரும் அந்த ஒதுக்கப்பட்ட நேரமானது போதுமானதாக இல்லாதிருக்கும் பட்சத்தில் அப்பொழுது அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு நாங்கள் மறுபடியும் வருவோம். அது சரியாக பதிவேட்டில் எழுத்து மூலமாக பதிவு செய்யப்படும். எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு தரிசனத்திலோ அல்லது தேவன் பேசுகின்ற ஏதாவது ஒரு விதத்தினாலோ அது அறியப்படும் வரை அந்த பதிவேட்டை நாங்கள் வைத்திருப்போம். ஆகவே இந்த விதமாகத்தான் எங்களுடைய தனிப்பட்ட பேட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஆகையால் பாருங்கள், நான் வெளியே சென்றிருக்கையில் சில சமயங்களில் மக்கள், சகோதரன் பிரணாம், நீங்கள் போதுமான அளவிற்கு மக்களை சந்திப்பதில்லை என்று எண்ணுகின்றனர். மக்களை சந்தித்துக் கொண்டும் அதே சமயத்தில் தேவனோடும் இருக்க முடியாது. புரிகின்றதா? யாரோ ஒருவரை கூர்ந்து கவனிக்கிறேன். மேலும் நான் குகையிலோ அல்லது எங்கோ ஒரு இடத்திலோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் இதில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என நான் பார்க்க விரும்புகிறேன். ஓரிரு நாட்களில் மேலேயும் வெளியேயும் அவர் என்ன கூறுகிறார்? ஓ ஆமாம், ஓ ஆம் ஆம், இது இந்த ஒரு மனிதனாக இருந்தது. ஜீன் இதை இங்கே இப்பொழுது வைத்தார். அன்று நாள் சிகாகோவில் இருந்து ஒரு மனிதன் வந்தார். மருத்துவர் அவருடைய இருதயத்தை அறுத்தெடுத்து இருதயத்தை திறந்து அதற்குள்ளாக இருக்கும் கோளாறு என்ன என்பதை பார்க்க வேண்டும் என்று இருந்தார். அது என்னவா இருந்தது என்பதை சரியாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதனால் அவருடைய இருதயத்தை அறுத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமற் போயிற்று. அவர் சுகமாக்கப்பட்டார். ஆகவே நீங்கள் பாருங்கள், அது ஏராளமானவைகளை பொருட்படுத்துகிறது. மேலும் அது எவ்வளவு மெதுவாக வருகின்றது என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறுவதற்கு தேவனிடமிருந்து ஒரு பதிலுக்காக, ஒரு தரிசனத்திற்காக நானே 15 ஆண்டுகளாக காத்திருந்தேன். தேவன் இன்னொருவர் வருவார், அவர் 3 நிமிடங்களுக்கு கூட காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பார்த்தீர்களா? அது தேவன் தம்முடைய சொந்த நேரத்தில் தான் பதிலளிக்கின்றார். அதை நாம் கட்டுப்படுத்துவதில்லை. அதுதான் நம்மை கட்டுப்படுத்துகின்றது. இப்பொழுது மேலே இருக்கின்ற 2வது கேள்வியானது, சகோதரன் பில் ஆவிக்குரிய வரங்களில் விசுவாசம் கொண்டிராத ஒரு சபையார் மத்தியில் என் மூலமாக தேவன் பயனளிக்கின்ற கிரியையை செய்ய முடியுமா? இதில் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆவிக்குரிய வரங்களில் விசுவாசம் கொண்டிராத ஒரு சபை கூட்டத்தில் அவர்கள் ஊழியம் செய்யும் போது தேவன் அவர்களோடு கிரியை செய்வாரா என்று அறிய இந்த நபர் விரும்புகிறார். அப்படி இருக்குமோ என்று சந்தேகம் கொள்கிறேன். அருமையான நண்பரே, கர்த்தர் உங்கள் மூலமாக பலனுள்ள வகையில் கிரியை செய்வாரா என்று நான் மிகவுமாக சந்தேகம் கொள்ளுகிறேன். ஏனெனில் நீங்கள் அவிசுவாசிகள் மத்தியில் இணைக்கப்பட்டுள்ளீர்கள். வேதாகமானது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் உங்களை பிணைத்துக் கொள்ளாதீர்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியுள்ளது. நீங்கள் ஒரு நகரத்தில் வசிப்பீர்கள் என்றால் அடையாளங்களில் மற்றும் ஆவிக்குரிய வரங்களில் விசுவாசம் கொண்டிருக்கும் ஒரு சபை அங்கே இருக்குமானால் அவைகள் உங்கள் மீது கிரியை செய்து கொண்டிருக்குமானால் அதை விசுவாசிக்கின்ற அந்த சபைக்கு நானே சொல்வேன். அதன் பிறகு மற்றொரு காரியத்தையும் நான் கூறுவேனாக. நான் வழக்கமாக அளிக்கின்ற ஒரு வேத வசனத்தை அளிக்க விரும்புகிறேன். அருமை நண்பரே, நீங்கள் அநேகமாக எப்படியாவது இந்த மக்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று உங்களுடைய சிறந்த முயற்சியை நீங்கள் மேற்கொண்டீர்கள். அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று முயற்சித்தீர்கள். ஒருவேளை அவர்கள் அதை விசுவாசிக்க மாட்டார்கள். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு நமக்கு அளிக்க பிரியப்படுகின்றார் என்று நான் விசுவாசித்து நான் உங்களுக்கு ஒரு வேத வசனத்தை அளிக்கப் போகிறேன். நீங்கள் முயற்சி செய்திருந்தால், நீங்கள் அந்த மேய்ப்பரிடம் பேசியிருந்தால், நீங்கள் வெவ்வேறு நபர்களுடன் பேசியிருந்து அவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு அதை விசுவாசிக்காமல் இருந்தால், இதைத்தான் மத்தேயு 7:6 அப்படிப்பட்டதை குறித்துதான் இயேசு கூறினார். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பந்திகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி உங்களை பீறி போடும். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முழு சுவிசேஷத்தையும் விசுவாசியாமல், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று விசுவாசியாமல் இருக்கின்ற ஒரு சபை கூட்டத்தோடு நான் இணைந்திருப்பேனா என்பது சந்தேகம்தான். நான் ஒரு சபை கூட்டத்தில் உட்கார்ந்து அவர் கிரியை நடப்பிப்பதை அவர் கூறின விதமாகவே அவர் செய்கிறதை நான் பார்க்கையில், நான் மக்களிடம் இப்படிப்பட்டவைகளிலிருந்து வெளியே வந்து எல்லா வேத வசனங்களையும் பிரசங்கம் செய்து அவைகளை விசுவாசிக்கும் ஒரு நல்ல சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நான் கூறுவது நியாயமானது என்று நான் உணர்வது சரியே என்று நான் நினைக்கிறேன்.
Is it true that you are not saved unless you have
இப்பொழுது அடுத்த கேள்வி, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் ஒழிய நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்பது உண்மையா?
That could take about a good 5-hour discussion on that.
அதன் பேரில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஒரு நல்ல விவாதத்தை நடத்தலாம்.
When you accept Christ as your savior and are then
நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீர் ஞானஸ்தானத்திற்காக ஆயத்தமாக இருக்கையில் நீங்கள் இன்னுமாக குணப்படவில்லை. நீங்கள் மனந்திரும்புதலுக்காக மாத்திரமே விசுவாசிக்கிறீர்கள். மனந்திரும்புதல் என்றால் மாற்றப்படுவதற்காக என்பதாகும். இப்பொழுது இதை இன்னுமாக வலியுறுத்தத்தக்கதாக, தம்மை 3.5 ஆண்டுகளாக பின்பற்றி வந்த பேதுருவிடம் இயேசு, மத்தேயுவின் புத்தகத்தில் உள்ள 10வது அதிகாரத்தில் இயேசு பேதுருவிற்கு அசுத்த ஆவிகளை துரத்த அவைகளுக்கு எதிராக உபயோகிக்கவும், வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கவும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் வல்லமையை அளித்தார். இதை செய்ய அவனுக்கு வல்லமை இருந்தது. பரிசுத்த யோவான் 17:17 இயேசு பேதுருவை சத்தியத்தின் மூலமாக பரிசுத்தப்படுத்தி வசனமே சத்தியம் என்றும் அவர்தான் அந்த வார்த்தை என்றும் கூறினார். பிறகு பெந்தேகோஸ்தேவிற்கு முன்னர் அவர் கூறினார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று கூறினார். நீங்கள் விசுவாசித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் மாற்றப்படத்தக்கதாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களில் அநேகர் என்னுடைய பாப்டிஸ்ட் பிரஸ்பிடேரியன் நண்பர்கள் அதை ஏற்கவில்லை என்பதை நான் அறிவேன். ஏனெனில் நீங்கள் இந்த வேத வசனத்திற்கு திரும்பி செல்கையில், இப்பொழுது இங்கேதான் இதை நான் ஆணித்தரமாக கூற வேண்டியவனாக இருக்கிறேன். புரிகிறதா? நீங்கள் வேத வசனத்துக்கு திரும்பி செல்லுங்கள். ஆபிரகாம் ரோமர் 4 தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக கொடுக்கப்பட்டது அல்லது எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், ஆகவே தேவன் அவனுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அவனுக்கு அதை நீதியாக எண்ணப்பட செய்தார். ஆனால் ஆபிரகாமை நிரூபிக்க அவர் அவனுக்கு பண்புக்குரியவனாக குறித்து காட்டப்படுதல், அவன் அவனுடைய பாவத்திலிருந்து பண்புக்குரியவனாக குறித்து காட்டப்பட்டான். பிறகு அவர் அவனை அவனுடைய பாவத்திலிருந்து கொண்டு வந்தார். ஏனெனில் அவன் விசுவாசித்திருந்தான், அவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை அளித்தார். அங்கேதான் நீங்கள் என்னுடைய அருமையான பிரஸ்பிடேரியன் மற்றும் பாப்டிஸ்ட் நண்பர்களாகி நீங்கள் அதை காண தவறுகிறீர்கள். புரிகிறதா? தம்மில் அவன் கொண்டிருந்த விசுவாசத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதன் நிரூபணமாக ஒரு சாட்சியாக விருத்த சேதனத்தின் முத்திரையை அவர் அவனுக்கு அளித்தார். ஆகவே அதன் காரணமாகத்தான் பவுல் அப்போஸ்தலர் 19 அப்பல்லோவை தங்கள் மேய்ப்பராக கொண்டிருந்த யோவான் பிரசங்கித்த விதமாக அதை விசுவாசித்த அந்த பாப்டிஸ்ட் சகோதரரிடம், நீங்கள் விசுவாசித்த போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றான். நீங்கள் பாருங்கள், அவர்கள் விசுவாசித்திருந்தனரே என்று இன்னுமாக அவர்கள் குணப்படாதிருந்தார்கள். இப்பொழுது நாம் மாற்றம் என்ற வார்த்தையில் இன்றைக்கு தவறாக அர்த்தம் கொள்கிறோம். ஒரு மனிதன் மது அருந்துவதை நிறுத்தி மற்ற எல்லாவற்றையும் நிறுத்தி சபைக்கு சென்றால் அல்லது சபையை சேர்ந்து கொள்வானால் அவன் மாற்றப்பட்டவன் என்று நாம் கூறுகிறோம். ஒரு கால அவன் சபையை சேர்ந்து கொள்ளலாம், ஆனால் அவன் மாற்றப்பட்டான் என்பதற்கான அடையாளம் அதுவல்ல. அவனுடைய பழைய ஜீவியமானது மரித்து பிறகு கிறிஸ்துவுக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு புதியதான ஜீவியத்தின் உயிர்த்தெழுதலில் அவருடன் எழுந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக மாத்திரமே வருகின்றதான நித்திய ஜீவனின் ஜீவிக்கின்ற நம்பிக்கையை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக உருவாக்கும் வரை அவன் மாற்றப்படவில்லை. புரிகிறதா? இப்பொழுது அந்த மகத்தான வேத வசனத்தை நான் அறிந்துள்ளேன், நான் அதை உபயோகிக்கிறேன், நான் இங்கே அதை எழுதி வைத்துள்ளேன். பரிசுத்த யோவான் 5:24 இது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வேத வாக்கியம். ஏனெனில் இயேசு இதை கூறினார், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அதை மிக சரியாக புரிந்து கொள்ளும்படியாக நான் அதை வாசிக்கட்டும். பரிசுத்த யோவான் 5. இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கையில் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 5:24
Verily, verily, I say unto you, he that heareth my word,
என் வசனங்களை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கிரை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு இப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் வேத வசனம் கூறுகின்றது. ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் இயேசுதான் கிறிஸ்து என்று உங்களால் விசுவாசிக்க முடியாது. மேய்ப்பர் என்ன கூறுகிறாரோ அதை, தாய் என்ன கூறுகிறாரோ அதை, அல்லது யாரோ ஒருவர் அருமையான பிரசங்கி கூறுவதை மாத்திரமே அவர்கள் கூறுகின்ற வேத வாக்கியங்களையே நீங்கள் கூறவோ அல்லது சாட்சி கொடுக்கவோ செய்கிறீர்கள். அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலை உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும் வரை உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவனாலும் சொல்ல முடியாது. ஆகையால் கேள்வி என்னவென்றால், ஒரு மனிதன் கல்வாரியை நோக்கி பார்த்துக் கொண்டே அந்த நிலையிலேயே அவன் மரிப்பான் என்றால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அவன் ரட்சிக்கப்படுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். முன்பு அவன் ஒரு தருணம் பெற்றிராவிடில் அவன் கடந்து செல்வான் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் அது எதை பொறுத்ததென்றால், நீங்கள் திரும்பி சென்று சிலுவையில் மரித்துக் கொண்டிருந்த அந்த கள்ளனை பாருங்கள், நினைவில் கொள்ளுங்கள், அதுதான் அவனுக்கு முதலும் முடிவான தருணமாயிருந்தது. நீங்கள் இன்றிரவு ஒன்றை பெற்றுள்ளீர்கள், அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் காத்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு அது அந்த விதமாகவே இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு மரணப்படுக்கையில் அறிக்கை செய்யும் தருணம் இல்லாமல் போகலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள், ஆனால் இன்னொரு தருணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது என்பது சரியானதல்ல. உங்களுடைய மரணப்படுக்கைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம். சரியாக இப்பொழுதே இதை ஒரு மரணப்படுக்கையாக கருதுங்கள். அதாவது இப்பொழுது நீங்கள் மரித்து பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறந்தவர்களாயிருங்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி, இப்பொழுது அதன் பேரில் ஒரு கேள்வி இருக்குமானால் உங்கள் கரத்தை மாத்திரம் உயர்த்துங்கள். என்னால் முடிந்ததை செய்ய எனக்கு மகிழ்ச்சி. பெந்தேகோஸ்தேயிற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் ராபோஜனம் எங்காகிலும் எடுத்துள்ளனர் என்பதை எங்காகிலும் உங்களால் காண முடிகிறதா? மக்கள் வார்த்தையை பகுத்தறிவதில்லை என்று பவுல் பொருட்படுத்தி
கூறினானா?
தேவனை தொழுது கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் வழியா இருந்தாரா? நீங்கள் திராட்சரசமும் ரொட்டி துண்டுகளையும் சாப்பிட்டால் வியாதியும் நித்திரையும் உங்கள் மேல் வருமா? இப்பொழுது இதை கேட்டுள்ள இந்த அருமையான நபருக்கு இங்கே ஒரு இடம் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் என்ன கேட்கின்றனரோ அல்லது அவர்கள் அதை கேட்காமல் இருப்பதோ இந்த கேள்வியை உத்தமத்தோடும் ஆழத்தோடும் கேட்டுள்ளார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே நான் என் சகோதரன் அல்லது சகோதரி யாராயிருந்தாலும் நீங்கள் எவ்விதம் பதிலளித்தீர்களோ இல்லை கேட்டுள்ளீர்களோ அதே விதமாக நானும் மிகவும் ஆழ்ந்த உத்தமத்தோடு அதற்கு பதிலளிப்பேன். இப்பொழுது நீங்கள் என்னுடன் அப்போஸ்தலரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்திற்கு திருப்ப நான் விரும்புகிறேன். 42 வசனத்திலிருந்து நாம் துவக்குவோம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம். நான் கூறின விதமாக 42 வசனத்திலிருந்து துவங்குவோம். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், பவுல் ராபோஜனம் எடுத்ததை குறித்தும் பிறகு பேதுரு சென்று அதை கை கொண்டதை வேதாகமம் எங்கே கூறுகிறது என்பதை என்னால் சரியாக கூற முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் சபையை குறித்து பேசும் பொழுது ஒன்றாக இருந்த எல்லாரை குறித்தும் என்றே காணப்படுகிறது. பவுல் ஒன்றை பிரசங்கித்து பிறகு அவன் செய்யாததை மற்றவர்களிடம் செய்யுமாறு கூறியிருப்பான் என்பதை நான் விசுவாசிக்கவில்லை. ஆகவே அப்போஸ்தலரில் இதை நாம் காண்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் கவனியுங்கள், அவர்கள் தரித்திருந்தனர். சரீரமாகிய முழு சபை அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் மற்றும் என்பதோ அங்கே வாக்கியத்திற்கு இடையே வரும் இணைச்சொல் புரிகிறதா? அப்பம் பிற்குதலிலும் அதுதான் ராபோஜனம், செபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பிரசங்கிகளாய் இருந்த அந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் தங்கள் உபதேசத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ராபோஜனம் அந்நியோன்யத்திலும் மற்றும் செபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படியானால் அப்போஸ்தலரிடமிருந்து அது ராபோஜனத்தை எடுத்து போடும் என்றால் அது அப்போஸ்தலரிடமிருந்து ஜபத்தையும் கூட எடுத்து போட்டு விட்டது என்பதாகும். புரிகிறதா? இப்பொழுது நாம் இன்னுமாக தொடர்ந்து வாசிப்போமாக. புரிகிறதா? எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து அது அப்போஸ்தலர்கள் மற்றும் எல்லோரும் அப்பம் பிட்டு அவர்கள் கூடின ஒவ்வொரு தடவையும் ராபோஜனம். அதுதான் ஆதிசபையின் மற்றும் அப்போஸ்தலர்களின் உபதேசமாக இருந்தது. அதாவது அவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒன்று கூடின போது ராபோஜனத்தை கை கொண்டார்கள். ஒவ்வொரு தடவையும் இப்பொழுது கிறிஸ்தவ சபைக்கு போகின்ற கிறிஸ்தவ மக்களாகி உங்களை நான் அறிவேன். நாம் அறிந்துள்ளபடி அந்த காம்ப்ளைக் சபை, ஏனென்றால் அவைகளில் இரண்டு உள்ளன. ஒன்று கிறிஸ்தவின் சபை ஸ்தாபனம், மற்றொன்றுதான் காம்ப்ளைக் சபை. நீங்கள் நாங்கள் ஒவ்வொரு ஞாயிறு காலையிலும் அதை கை கொள்கிறோம். அதன் பேரில் இருக்கிற வேதவசனம் கூட எங்களுக்கு தெரியும் என்று கூறுகிறீர்கள். நீங்கள் பிரணாம் குடாரம் செய்வதை விட அதற்கு மேலான ஒரு வேத வசனத்தை கொண்டிருக்கிறீர்கள். பிரணாம் குடாரம் அதை மாதத்திற்கு ஒரு தடவை கை கொள்கிறது. ஆனால் வேதாகமம் நீங்கள் கூடி வரும் போதெல்லாம் என்று கூறுகிறது. அது சரி, அது ஒவ்வொரு தடவையும். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் தொடர்ந்து அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் அப்போஸ்தலர்கள் தேவாலயத்தில் ஜபக்குழுக்கள் இந்த கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு வீடாக அவர்கள் கூடி வந்த போதெல்லாம் அப்பத்தை பிட்டு ராபோஜனத்தை கை கொண்டனர். இப்பொழுது பவுல் 1 கொரிந்தியரில் ராபோஜனத்தின் போது இங்கே நாம் வாசிக்கின்ற அந்த 11 அதிகாரத்தையும் கூட நாம் வாசிப்போம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு நான் அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 இப்பொழுது பவுல் பேசுவதை கவனியுங்கள். 23 வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணின பிறகு அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இப்பொழுது பாத்திரம், இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பார்த்தீர்களா? இதுதான் ராபோஜனம். ஜீவிக்கிற வார்த்தையாகிய கர்த்தருடைய சரீரமானது கிறிஸ்துதாமே என்பதை நான் உணர்ந்து அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஞானஸ்நானம், கால் கழுவுதல் மற்றும் மற்றைய சபை ஒழுங்குகளை போன்றே இவைகளும் அடையாளங்கள் தான். ஆனால் அப்பம், இப்பொழுது அப்பமும் திராட்சரசமும் ஒரு ராபோஜனத்திற்கு முற்றிலுமான அத்தியாவசியமான தேவையாகும். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ. இப்பொழுது இங்கே கேட்கப்பட்ட கேள்வியானது, நீங்கள் திராட்சரசமும் ரொட்டி துண்டுகளும் எடுப்பது, நீங்கள் எடுப்பது வியாதியும் நித்திரையும் உங்கள் மீது. பாருங்கள், அது இந்த கேள்வி என்ன என்று நான் நினைக்கிறேன் என்றால், இருக்கின்ற ஒரே ஒரு தொடுது கொள்ளுதல் பரிசுத்த ஆவிக்குள் மாத்திரமே. பரிசுத்த ஆவிக்குள் தொடுது கொள்வது சரியாக, அதுதான் சத்தியமாகும். நீங்கள் தொடுது கொள்ள வேண்டியது பரிசுத்த ஆவிக்குள் எல்லா தொடுது கொள்ளுதலும். மேலும் பவுல் இங்கே கூற முயற்சிப்பது என்னவெனில், இதை புசித்து பானம் பண்ணும் முன்னர் நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் இருக்க வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு தானே ஆக்கினை தீர்ப்பு வரும்படிக்கு ஆகும் என்பதை புரிகிறதா? நீங்கள் இதை செய்யும் முன்னர், இந்த கட்டளையானது கைகொள்ளப்படும் முன்னர், இப்பொழுது அதை ஆதரிக்க இங்கே ஜோசபஸ் என்பவர் எழுதியுள்ள ஒன்றை நான் இங்கே வைத்துள்ளேன். ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுவின் மரணத்திற்கு பிறகு அவர்கள் கர்த்தருடைய சரீரத்தை எடுத்து அதை புசித்தபடியால் அவர்கள் மனித மாம்சம் தின்பவர்கள் என்று கருதப்பட்டனர் என அவர் அங்கு கூறினார். அவர்கள் அவருடைய கல்லறையை தோண்டி அவருடைய சரீரத்தை எடுத்து அதை துண்டுகளாக்கி அதை புசித்தனர் என்று அவர்கள் நினைத்தனர். இது அவர்கள் ராபோஜனம் எடுத்ததை குறித்ததே ஆகும். புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள், ஏன் இந்த வேதவசனம் இங்கே எப்படி பவுல் கூறுகிறான் என்று பாருங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து, அப்பத்தில் புசித்து. இப்பொழுது இயேசுதான் ஜீவ அப்பம் என்பதை நான் அறிவேன், அது உண்மை. ஆனால் இது ஞானஸ்தானத்தை போன்றே ஒரு அடையாளமாகும். ஞானஸ்தானம் உங்களை ரட்சிக்கிறதில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சபையாருக்கு சாட்சியாக அறிவிப்பதன் அடையாளம் தான் ஞானஸ்தானமாகும். அது உங்களை ரட்சிக்கிறதில்லை. தண்ணீர் உங்களை ரட்சிக்காது. உங்களை ரட்சிப்பது உங்கள் விசுவாசமாய் உள்ளது. ஆனால் ஞானஸ்தானம் என்பது ஒரு கட்டளையாகும், அது செய்யப்பட வேண்டும். ஏனெனில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று கூறிய பிறகு மறுபடியும் அப்படி செய்ய தேவையில்லை என்று தேவனால் கூற முடியாது. அதே போன்று ராபோஜனம் எடுங்கள் என்று கூறிய பிறகு மறுபடியும் அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவரால் கட்டளையிட முடியாது. நீங்கள் அதை கை கொள்ளத்தான் வேண்டும். அது தேவனோடு இருக்கின்ற மாறாத ஒரு கட்டளையாகும். என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இப்பொழுது நீங்கள் அங்கே புரிந்து கொள்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாமல் ராபோஜனம் எடுக்க முயற்சித்து திரும்பி வருகிற கிறிஸ்தவன் ஆவியில் ஐக்கியம் கொள்ளாதிருக்கிறவன். அவன் அதை எடுக்க அபாத்திரனாயிருக்கிறான். அவன் சென்று புகைப்பிடித்து பொய் சொல்லி திருடி விபச்சாரம் அல்லது அதை போன்றதை செய்து அல்லது ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்யாமல் இந்த ராபோஜனத்தை எடுப்பானால் தனக்கு ஆக்கிரை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். அவன் ஜீவிக்கின்ற அந்த விதமான ஜீவியத்தை மக்கள் காண்கிறார்கள். பிறகு அவன் உள்ளே வந்து கிறிஸ்துவின் சரீரம் மற்றும் மரணத்துக்குரிய இந்த கட்டளையை ஒழுங்கை எடுத்து வார்த்தையாகிய கிறிஸ்துவை தன்னுடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டான் என்னும் அடையாளத்தை அவனுக்குள் எடுக்கையில், அங்கே இருக்கின்ற அந்த அடையாளத்தை எடுக்கையில், அவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இப்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் அந்த அதே கேள்வியை நான் எடுக்கப் போகிறேன். நாம் அதை எடுப்போமானால், ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியின் தூஷணத்தின் அதே வரிசையில் வருகிறது. புரிகிறதா? ஏனெனில் ஏதோ ஒன்றை வெளிப்படையாக பிரசங்கித்த பிறகு நீ செய்யக்கூடாததை செய்வாயானால் நீ ஒரு மாய்மாலக்காரனாய் காணப்படுகின்றாய். சரி, இதை நான் முடிக்கட்டும். பாருங்கள், பிறகு நாம் நிறுத்துவோம். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இப்பொழுது கவனியுங்கள், ஒருவனுக்கு பசி இருந்தால் உள்ளே வர வேண்டாம். ஏனெனில் இங்கே மற்றொரு வேத வசனத்தில் அவர்கள் இறைச்சியை, இவ்வளவு பானத்தை, இன்னும் அதை போன்றவற்றை உள்ளே கொண்டு வந்து கர்த்தருடைய வீட்டை ஒரு புசிக்கின்ற இடமாக்கி கர்த்தருடைய போஜன பந்தியில் குடித்து வெறித்த நிலையில் இருந்தனர். இங்கே கொரிந்தியர் புத்தகத்தில் அது இருப்பதை நீங்கள் நினைவில் கொண்டுள்ளீர்கள். கர்த்தருடைய போஜன பந்தியில் குடித்து வெறித்திருந்தனர். ஆனால் பவுல் இங்கே கூறுகிறான், நீங்கள் ஆக்கினைக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். புரிகிறதா? ஆகையால் இப்பொழுது நான் நினைப்பது என்னவெனில், ரொட்டி துண்டை தின்பது இப்பொழுது ஒரு கோஷர் அப்பத்துக்கு பதிலாக ரொட்டி துண்டை வைக்க வேண்டும் என்பதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது ஒரு பரிசுத்தமான புளிப்பில்லாத அப்பமா இருக்க வேண்டும் என்றே நான் விசுவாசிக்கிறேன். எகிப்தில் செய்யப்பட்ட அந்த புளிப்பில்லாத அப்பத்தை போன்று அது புளிப்பில்லாத பரிசுத்த அப்பமாய் இருக்க வேண்டும். ரத்தம் திராட்சை பழசாராக இருக்கக்கூடாது, ஆனால் அது திராட்சை ரசமாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். திராட்சை பழசாரானது பழையதாகும் போது புளிப்பாகும், பிறகு கெட்டு போகும். ஆனால் திராட்சை ரசமோ பழையதாகவே இன்னுமாக சிறப்பையும் வீரியத்தையும் பெறும். அது தன்னுடைய சக்தியை ஒருபோதும் இழக்கிறதில்லை. கிறிஸ்துவின் ரத்தமும் புளித்து கெட்டு போகிறதில்லை. அது பழையதாகுகையில் இன்னுமாக அது வீரியமடைந்து ஒரு விசுவாசிக்கு நாட்கள் கடந்து செல்ல செல்ல சிறப்பானதாக இருக்கும். ஆகவே இது திராட்சை ரசமும் அப்பமும் தான். ராபோஜன அப்பமானது தங்களை தாங்களே அர்ப்பணம் செய்து தேவனுக்காக தங்களையே அர்ப்பணித்துள்ள மக்களால் தான் செய்யப்பட வேண்டும். பாவிகள் சாபமிட்டு கூச்சல் போட்டு அசுத்தமானதை செய்து கொண்டிருந்த ஒரு சபைக்கு ஒருமுறை நான் சென்றேன். ஒரு பழைய ரொட்டி துண்டை வெட்டி எடுத்து அதை ஒரு விதமான பழசாற்றில் தொட்டு சாப்பிட்டனர். என்னை பொறுத்தவரை அது முட்டாள்தனமாய் இருந்தது. நான் விசுவாசிப்பது என்னவென்றால், அது சரியாக வேதாகம் கூறியுள்ளவாறே அதே விதமாக இருக்க வேண்டும். வேத வாக்கியங்களில் இருந்து ஒரு இம்மி அளவு கூட அது பிசகாமல் சரியாக அதே விதமாக தரித்திருக்க வேண்டும். கேள்வி: இப்பொழுது சகோதரன் பிரணாம் ஒரு காலத்தில் சாத்தான் வானத்தில் இருந்தவனாக பிறகு வெளியே துரத்தப்பட்டானா? அவனும் அவனுடைய தூதர்களும் கீழே பூமிக்கு வந்தார்களா? அல்லது அது யோவான் பத்மத்தீவில் கண்ட தரிசனத்தை போன்ற ஒன்றா இது? இதை ஏன் நான் கேட்கிறேன் என்றால், அது ஒரு தரிசனமாகும் என்று எனக்கு கூறப்பட்டுள்ளது. யோவான் அதை ஒரு தரிசனமாக கண்டான், ஆனால் அதுவோ உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவமாகும். நீங்கள் ஏசாயா 14:12 திருப்புவீர்களானால், இப்பொழுது இவை மெதுவாக செல்கின்றன, ஆனால் எனக்கோ இவை எல்லாம் பாடங்களாய் உள்ளன. இது ஏதோ ஒரு கால் நீங்கள் பாருங்கள், இப்பொழுது அது எனக்கு தேவைப்படவில்லை என்று நினைக்கலாம். தேவனுடைய வார்த்தையின் பேரில் பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் போஷிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது. போஷிக்கப்படுதல் அது வார்த்தையினாலேயே இருக்க வேண்டும். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் பேரில் மாத்திரமே போஷிக்கின்றார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? வேதம் அவ்வாறு கூறியுள்ளது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைப்பான்.
அது சரியே. ஏசாயா 14:14 இப்பொழுது நாம் 12:12 இருந்து துவங்கப் போகிறோம் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது லூசிபரை குறித்து வாசிப்போம். ஓ லூசிபர், நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, வானத்திலிருந்து விழுந்தவன், அதிகாலையின் மகனாகிய பரலோகத்தை சார்ந்த ஒரு தூதன், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, ஓ லூசிபர், நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே நடந்து விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீச்சிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உயரத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆகவே நீங்கள் பாருங்கள், அது ஒரு தரிசனம் அல்ல. நிச்சயமாகவே லூசிபர் வானத்திலிருந்து வெளியே
துரத்தப்பட்டான்.
இப்பொழுது ஒரு நிமிடம் புதிய ஏற்பாடு லூக்கா 10:18 திருப்பி இயேசு என்ன கூறினார் என்பதை பார்ப்போமாக. லூக்காவின் புத்தகத்தில் இந்த கேள்விகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க இப்பொழுது நீங்கள் வைத்துள்ள உங்கள் வேதாகமங்களை லூக்கா 10:18 திருப்புங்கள். அவர்களை அவர் நோக்கி, இயேசு பேசுகின்றார், சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை
கண்டேன்.
பாருங்கள், சாத்தான் தேவனுடைய மூல பிரதான தூதனானவன். ஒரு சமயத்தில் அவன் பரலோகத்தில் வாசம் செய்தான். தேவனுக்கு அடுத்ததாக வானங்களில் அவன் ஒரு சமயத்தில் மிகப்பெரிய நபராக இருந்தான். தேவனுடன் ஐக்கியமாக அவன் தேவனுடைய வலதுகரமாக விளங்கினான். ஆகவே அவன் தன் இருதயத்தில் மேட்டிமை கொண்டவனாக ஆனான். இன்றைக்கும் அந்த விதமான வழியை ஜனங்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அல்லவா? தேவன் ஒரு நபரை ஆசீர்வதித்து அவன் பேரில் சிறு நம்பிக்கையை வைப்பாரானால் பிறகு அவன் எல்லாம் தெரிந்த ஒருவன் என தன்னை நினைத்துக் கொள்கிறான். பிறகு அவன் ஒரு ஸ்தாபனத்தையோ அல்லது வித்தியாசமாக தென்படுகிற ஏதோ ஒன்றையோ அவன் செய்ய ஆரம்பித்து விடுவான். ஓ லூசிபர், நீ வானத்திலிருந்து விழுந்தாயே! அது தேவன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருவரை தாழ்மையாக தரித்திருந்து சாந்தமாக ஒரு காரியத்தை செய்ய தேவன் அவனை அழைக்கும் வரை அந்த ஸ்தானத்திலேயே தரித்திருப்பவனையே நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? புரிகிறதா? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட இயலுகின்ற வகையில் உள்ள ஒரு மனிதன் மேலும் தன்னை ஒரு தூதனாகவோ அல்லது தேவனாகவோ பாவிக்காமல் இன்னுமாக தன்னைத்தான் சாதாரண மனிதனாகவே பாவிக்கின்றவனையே பெற்றுக்கொள்ள முயற்சிக்க அவருக்கு ஒரு கடினமான நேரமாயிருக்கிறது. அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே, தனக்கு ஒன்று அளிக்கப்பட்டவுடன், அவன் ஒரு தேவனாக ஆக விரும்புகிறான், ஒரு தூதனாக ஆக விருப்பம் கொள்கிறான், அவன் ஒரு மகத்தான மனிதனாக ஆக விரும்புகிறான். நான் என்ன செய்கிறேனோ என்னவோ அது நான் மற்றும் என்னுடையது அதெல்லாமே அது தவறான மனப்பான்மையாகும். தேவன் ஆசீர்வதிக்கக்கூடிய மற்றும் ஆசீர்வாதங்களை ஊற்றக்கூடிய ஒருவரை மேலும் அவர் எவ்வளவு அதிகமாக ஆசீர்வதித்தும் இன்னும் சிறியவனாக ஆகின்ற மனிதனையே அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே நீ ஒன்றுமில்லாதவனாக ஆகும் வரை தேவனிடமிருந்து ஒன்று முன்னால் இன்னுமாக பெற முடியாது. நீ உன்னைத்தானே சிறியவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தன்னைத்தானே உயர்த்திக் கொள்ளுகிறவனை தேவன் தாழ்த்தி விடுகின்றார். தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்ளுகிறவனை தேவன் உயர்த்துகின்றார். நீ பெரியவனாக ஆகும் முன்னர் நீ சிறியவனாக ஆக வேண்டும். அப்போது உன்னாலேயே பெரியவனாக இருக்க முடியாது. உனக்குள்ளாக தேவன் பெரியவராக இருக்கின்ற வகையில்தான் நீ பெரியவனாக இருக்க முடியும். புரிகிறதா? ஆகவே இன்றைக்கு லூசிபர் பூமியின் மேல் இருந்து உலக தோற்றத்திற்கு முன்னே அவன் ஆரம்பித்த அந்த அதே நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக சபைக்குள் தெரிய செய்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். லூசிபர் வானத்திலிருந்து வெளியே உதைத்து தள்ளப்பட்டான். சரி, இதை குறித்து வேறொன்றும் இங்கே உள்ளது என்று நான் நம்புகிறேன். எசேக்கியல் 28:12 எசேக்கியல் 28:12 என்ன கூறுகிறது என்று நாம் பார்ப்போமாக. ஆகவே இதை நாம் ஆராய்வதன் மூலம் அதற்குள்ளாக உற்று நோக்கி கர்த்தர் உரைக்கிறதாவது என்ன என்பதை நாம் காண்கையில், அப்பொழுது உண்மையாகவே அவன் வானத்திலிருந்து விழுந்தானா அல்லது அது ஒரு தரிசனம் தானா என்று நாம் அறிந்து கொள்ளலாம். 28:12. சரி, 28:12 இதைத்தான் குறித்து வைத்துள்ளேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இங்கே நாம் ஆரம்பிப்போம். இப்பொழுது இங்கே இது ஒரு மகத்தான காரியமாகும். இதன் பேரில் சிறிது பிரசங்கிக்க நமக்கு சமயம் இருந்தால் நலமாயிருக்கும் என்று விரும்புகிறேன். புரிகின்றதா? ஏனெனில் உண்மையாகவே ஏதோ ஒன்று உள்ளது. இப்பொழுது இதன் பேரில் அடிப்படையாக கொண்டு பேசுகின்றபடியால் வானத்தில் லூசிபர் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்ள முயற்சித்ததையும் தன்னுடைய எஜமானுக்கும் மேலாக சிறிது பெரியவனாக இருக்க வேண்டும் என்றும் எண்ணினான். ஆகவே அவன் மிகாவேலுக்கு துரோகம் செய்து தனக்காக வடக்கில் ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்கிக் கொண்டு கீழே வந்தான். இப்பொழுது அவனும் அவனுடைய தூதர்களும் வெளியே தள்ளப்பட்டார்கள். அந்த நபர் கேட்டது வெளிப்படுத்தல். அது வெளிப்படுத்தல் 12 பத்மோஸ் தீவில் கண்டது. ஆனால் இப்பொழுது இங்கே 12 வசனத்தை கவனியுங்கள். அவன் மனிதனுடைய இருதயத்தில் எப்படி உட்கார்ந்துள்ளான் என்று கவனித்து பாருங்கள். வானத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு தேசத்தையும் பிசாசானவன் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறான் என்பதை இங்கே எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? பிசாசுகள் அமெரிக்காவை கட்டுப்படுத்துகிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய அரசாங்கம் பிசாசுதான். ஜெர்மனியின் அரசாங்கம் பிசாசுதான். வானத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் இயக்கிக் கொண்டிருப்பது பிசாசுதான். பிசாசு ஒவ்வொரு நாட்டையும் கட்டுப்படுத்துகிறான். அவன் அதை செய்கிறான் என்று வேதம் கூறுகிறது. மத்தேயு 4:10 வாசித்து பாருங்கள். சாத்தான் இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து அவைகள் தன்னுடையவை என உரிமை கோரி நீர் என்னை பணிந்து கொண்டால் இவற்றை உமக்கு தருவேன் என்று கூறினான். இயேசு, சாத்தானே நீ பொய் சொல்கிறாய் என்று கூறவே இல்லை. அவையெல்லாம் அவனை சார்ந்திருந்தன என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வானங்களே பூமியே கலிகூறுங்கள், உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின, அவர் பூமியின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கூறப்பட்டுள்ளது. 1000 வருட அரசாட்சியில் எல்லா அரசாங்கங்களும் ராஜ்யங்களும் உடைந்து போகும் என்றும் அவைகள் எல்லாவற்றின் மேலும் அவர் தேவனும் அதிபதியுமாய் இருப்பார் என்றும் இயேசு அறிந்திருந்தார். அவை எல்லாவற்றுக்கும் சுந்தரவாளி அவர்தான் என்று அறிந்திருந்தார். ஆதலால் அவர் சாத்தானிடம், அப்பாலே போ சாத்தானே என்றார். ஏனெனில் தாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார். இப்பொழுது இதை கவனியுங்கள், இந்த தீர்க்கதரிசி எசேக்கியல் மேலிருந்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராஜாவிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் அந்த ராஜாவிற்குள்ளிருந்த ஆவியிடம் பேசிக் கொண்டிருந்தான். இப்பொழுது இதை கவனியுங்கள், எப்படி சபையானது மனிதனுடைய ஸ்தாபனங்களை எடுத்துக்கொண்டதினால் தவறான பாதையில் சென்று விட்டது என்று நான் இன்று காலை வேத வசனங்களில் காண்பித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதே காரியம்தான், இஸ்ரவேலானது தேவனை தன்னுடைய ராஜாவாக இராதபடி புறம்பாக்கி சவுலை ராஜாவாக கொண்டிருக்க விரும்பி பாதையை விட்டு அகன்றது. பிறகு அவர்களுடைய உண்மையான ராஜாவாகிய இயேசு வந்தபோது அவரை அவர்கள் அறியாதிருந்தனர். ஏனெனில் அவருடைய பிரசங்கமும் அவருடைய உபதேசமும் பூமிக்குரிய ராஜாக்களை விட மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டு அவரை அவர்கள் அறியாமல் போனார்கள். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய சபையின் ராஜா அவர் இங்கிருக்கையில் மக்களை புதுப்பிக்கத்தக்கதாக அவர்களுக்கு புதிய பிறப்பை அளிப்பதற்காக அவர் சபைக்குள் வருகையில் அது இந்த ஸ்தாபனங்கள் மற்றும் அமைப்புகளை காட்டிலும் மிகவும் வித்தியாசமாக காணப்படுவதால் அவர்கள் அவர்கள் எனக்கு பரிசுத்த உருளையரை போன்று காணப்படுகின்றனர் என்கின்றனர். புரிகிறதா? அது உனக்கு எந்த விதமாக தென்படுகிறது என்றல்ல, அதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகின்றது என்பதுதான். பெந்தேகோஸ்தே நாளின் போது என்ன ஆயிற்று? அது எந்த விதமாக தென்படுகிறது? மற்ற சமயங்களில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற போது அது எந்த விதமாக தென்படுகிறது? ஸ்திரீகளும் புருஷரும் கன்னிமரியாள் மற்றும் அவர்கள் எல்லோரும் குடித்து வெறித்த மனிதனை போன்று தள்ளாடி பரியாச உதிர்களாலும் மற்றும் அந்நிய பாஷைகளாலும் கூச்சலிட்டு புரண்டு ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை போன்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே மறித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் உலகத்தை தீப்பற்றிக் கொள்ள செய்தனர். இன்றைக்குள்ள தேவை என்னவெனில், தங்களுக்கு தாங்களே மறித்து தங்களுக்கு தாங்களே அழுகி போய் ஒவ்வொரு காரியத்தையும் பின்பாக சுட்டரித்து எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு சரணடைய செய்யும் மனிதனே ஆகும். இப்பொழுது அந்த ராஜாவுக்குள் இருந்த பிசாசிடம் பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை கவனியுங்கள். இந்த ராஜாவை கட்டுக்குள் வைத்திருந்த இவன் யார் என்பதை கவனியுங்கள். அங்கே கீர்த்தனமான நிலையில் காணப்பட்ட மோசமான ஆடைகளை அணிந்திருந்த அந்த பெண்கள் கூட்டத்தை, அந்த பெண்ணை பற்றி என் மனைவி கூறினதை நான் இக்காலை கூறினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? புரிகிறதா? அவர்கள் தங்களுடைய சரியான மனநிலையில் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு பெண் தான் அந்த விதமாக தன் நிர்வாணத்தை வெளிக்காட்டுவாள் என்று கூறினாள். நான் தேனே, அவள் ஒரு அமெரிக்கன், அவ்வளவேதான், இங்கே அது வாடிக்கையாய் நடக்கிற ஒன்றுதான், அவர்கள் அதை செய்வார்கள், ஏனென்றால் அது ஒரு வழக்கம் என்றேன். பாருங்கள், அவர்கள் தங்கள் கல்வி அறிவின்படி செயல்படுகின்றனர். ஆனால் உங்களுடைய அறிவாற்றல்கள், நீங்கள் உங்களுடைய சிந்தையின்படி செயல்படுவீர்களானால் நீங்கள் பிசாசினால் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள். பிசாசானவன் ஒரு மனிதனின் மூளையை எடுத்துக் கொண்டான், ஆனால் தேவனோ மனிதனின் இருதயத்தை எடுத்துக் கொள்கிறார். நீங்கள் ஏதோ ஒன்றை காணும்படியாக பிசாசானவன் செய்கிறான். நீங்கள் பாருங்கள், அது சரிதான், அது சரிதான், யோசியுங்கள், அதை சிந்தித்து பாருங்கள் என்று கூறுகிறீர்கள். ஆனால் வேதாகமம் நம்முடைய யோசனைகளை புறம்பாக்கி நம்மால் காண முடியாதவர்களை விசுவாசத்தினாலே நாம் விசுவாசிக்கிறோம். தேவன் மனித இருதயத்தின் மீது வருகையில் அதைத்தான் அவர் செய்கின்றார். ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவன் மனிதனுடைய மூளையை உபயோகித்தான். தேவனோ அவனுடைய இருதயத்தை தெரிந்து கொண்டார். அந்த மனித இருதயத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய சிங்காசனம் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது அது அறிவுபூர்வமாக நிச்சயமாக தேவனால் பிறந்த எந்த ஒரு மனிதனோ அல்லது பெண்ணோ தாங்கள் எந்த ராஜ்யத்திலிருந்து வந்துள்ளனரோ அந்த விதமாகவே நடந்து கொள்வார்கள். அல்லேலூயா! அது என்னை சத்தமிட செய்கிறது. ஏனெனில் நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வந்திருப்பதனால் நீங்கள் பாவத்தை வெறுத்து நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள். ஆதலால் நீங்கள் மரித்தாலும் அல்லது மரிக்காமல் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நிற்பீர்கள். அது தவறாய் இருப்பதால் தவறை தவறு என்று கூறி அதை எதிர்த்து நிற்பீர்கள். தேவனுக்கு முன்பாக நீங்கள் உத்தமராய் நடப்பீர்கள். அது உங்களுடைய ஆவி. உங்களுக்குள் இருக்கின்ற இந்த ஜீவனானது வேறொரு இடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று காண்பிக்கின்றது. அங்கே அது பரிசுத்தமாகவும் சுத்தமாகவும் கற்புடையதாகவும் கரைபடாததாகவும் இருக்கிறது. நீங்கள் தெய்வீக சுகமளித்தலா என்று கேட்கலாம். நிச்சயமாக தெய்வீக சுகமளிப்பவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கிருந்துதான் என்னுடைய ஆவியும் வந்திருக்கிறது. தெய்வீக சுகமளித்தலின் தேசத்தில் இருந்துதான் நாம் வந்துள்ளோம். ஆமென். தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று கூறலாம். நிச்சயமாகவே இது தேவன் இருந்த இடத்திலிருந்துதான். நாம் ஆபிரகாம் ஈசாக்கை போல பரதேசிகளும் அந்நியர்களுமாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் நிழலாட்டம் அவர்கள் மேல் வந்தபோது அவர்கள் அந்த தேசத்தினூடாக சென்று தாங்கள் பரதேசிகளும் அந்நியர்களும் என்று அறிக்கை செய்தனர். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின ஒரு நகரத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தனர். இப்பொழுதோ அது நமக்குள் ஜீவிக்கின்றது என்பதற்கான ஆதாரத்தை நாம் பெற்ற பிறகு எவ்வளவாக நாம் பரதேசிகளும் அந்நியர்களுமாய் இருந்து உலகத்தினூடாக நடந்து தீய காரியங்களில் இருந்து நம்முடைய தலைகளை திருப்ப வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் வேறொரு தேசத்தை சார்ந்தவர்கள், அப்பாற்பட்ட மக்கள். நிச்சயமாக இப்பொழுது நாம் எசேக்கியல் 28:12 வாசிக்கையில் இப்பொழுது இந்த உலகத்தின் பொல்லாத கட்டுப்பாடுகளை
கவனியுங்கள்.
மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், அந்த ராஜாவிற்குள்ளே இருந்த அந்த ஆவியிடம் அவர் பேசுகிறார். புரிகின்றதா? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். சாத்தான் பிரதான தூதர்களிலேயே மிகவும் எவ்வளவு அழகாக சாத்தான் காணப்படுவதை பார்த்தீர்களா? நீ ஏதேனில் தீருவின் ராஜா அந்த நேரத்தில் ஏதேனில் இருந்திருக்க மாட்டார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் அது 4000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததாகும். புரிகிறதா? நீ ஏதேனில் இருந்தவன், அவர் பேசிக் கொண்டிருப்பது யாரிடம்? அந்த ராஜாவுக்குள்ளிருந்த சாத்தானிடம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! சகோதரனே, நான் பக்தி பரவசம் அடைகிறேன். அப்பொழுது அப்படியானால் பரிசுத்த ஆவியின் நிரூபித்தலின் கீழ் கிரியை நடப்பிக்கப்படுகிற மக்களை தூஷித்து ஏளனம் செய்கிற மக்களை குறித்து என்ன? இப்படிப்பட்ட மக்களை அவர்கள் பரிகசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியை தூஷித்துக் கொண்டிருக்கிறபடியால் அது முற்றிலும் மன்னிக்கப்பட முடியாததாயிருக்கிறது. நீங்கள் அந்த மனிதரை குறித்து பேசவில்லை, அந்த மனிதருக்குள் அசைவாடி கொண்டிருக்கும் ஆவியானவரிடம் தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஒருவருக்கொருவர் கனம் பண்ணி, ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவரை ஒருவர் குறித்து நன்மையானதையே பேச வேண்டும். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது இதை கவனியுங்கள். சரி, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. இதோ லூசிபர், ஒரு காலத்தில் அவன் ஏதேனில் வாசம் செய்தான். இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் அந்த கேள்வியை பார்க்க போகிறோம். ஏதேனில் லூசிபர், ஏனெனில் மிகவும் கவனமாய் கையாள வேண்டிய சர்பத்தின் வித்தை குறித்ததானது இங்கே எங்கேயோ உள்ளது. நான் அதை கடைசியில் பார்க்கலாம் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் அவன் பிசாசானவன் வானத்திலிருந்து உதைத்து வெளியே தள்ளப்பட்டான். அவன் எந்த நோக்கத்திற்காக பரலோகத்தில் இருக்க முயற்சித்தானோ அந்த நோக்கத்தை அவன் பூமியின் மீது வந்த பிறகு அதை நிறைவேற்றிக் கொள்ள அவன் தன்னால் இயன்ற அளவிற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். அவன் ராஜாக்களிடமும் அதிபதிகளிடமும் செல்கிறான். அவன் அவர்களை அடைந்தவுடன் பிறகு நேராக சபைக்கு வந்து மக்களை அல்லது பிரசங்கியை அடைகிறான். அப்பொழுது பிரசங்கியிடமிருந்து அவன் நேராக சபையார் மத்தியில் சென்று அந்த சபையாரை அந்த அதே பாதிப்புக்குள் கொண்டு வருகிறான். அந்த அதே பிசாசானவன் அதே காரியங்களை செய்கிறான். உனக்கு தெரியுமா, நீ ஒரு பிரஸ்பிடேரியன், நீ ஒரு பரிசுத்த உருளையனாக இருக்க முடியாது. நீ எதுவாக அதுவாக அல்லது மற்றவனாக இருக்கிறாய், அவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டு உன்னை நீயே ஏன் அவமானப்படுத்திக் கொள்ள வேண்டும்? ஏன் அந்த தெருவில் இருக்கின்ற அந்த பழைய கூடாரங்களில் அல்லது சபைகளில் உட்கார்வதை விட சிறந்தது உனக்கு தெரியுமே? ஏன் அந்த மக்களுக்கு மனநிலை பாதித்து பித்து பிடித்திருக்கிறது? இல்லை, இவர்கள் அவிதம் இல்லை, இல்லை அவர்கள் அவிதமாக இல்லை, அவர்கள் தங்கள் இதயத்தின்படியே உள்ளனர். அவ்வளவுதான், அவர்கள் தங்களுடைய மனநிலையில் பாதிக்கப்படவில்லை, அவர்கள் தங்கள் இதயத்தின்படியே ஆட்கொள்ளப்பட்டுள்ளனர். தேவன் அவர்களுடைய இதயத்தில் வாசம் செய்கிறார். ஆதலால் அவர்கள் அவருக்கு சொந்தமான ஜனம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறவர்கள். அதை உணர்ந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் அவர்கள் தங்கள் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்றனர். அந்த பாடலை எழுதினவன் சில சமயங்களில் அவரை நான் காண்பதில்லை என்றும் நான் அவரை நம்புகிறேன் மற்றும் அவரை துதிக்கிறேன் என்றான். பாருங்கள், நான் சபைக்கு செல்வேன், அது எனக்கு பிடித்திருப்பதாக நான் உணர்ந்தால் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று கூறலாம். பாருங்கள், இப்பொழுது ஒரு ஆசாரியன் பலியை செலுத்தவிருக்கிறான். நீங்கள் சபையார் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற தேவனுடைய பிரதான ஆசாரியர்கள் ஆவர். அதுதான் உங்கள் உதடுகளின் கனிகளாகிய தேவனுக்கான ஸ்தோத்திரங்கள். நீங்கள் சென்று, சரி எனக்கு அது பிடிப்பதாக நான் உணர்ந்தால் நான் சென்று யாருக்காவது சாட்சி சொல்லுவேன் என்று கூறலாம். பாருங்கள், எப்படியாயினும் அதை செய்யுங்கள். நீ ஒரு பிரதான ஆசாரியனாய் இருந்தால் சகோதரனே, நீ அதை செய்ய வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று உணர்ந்தாலும் சரி, அது உன்னுடைய இதயத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. நீ சென்று எப்படியாயினும் அதை செய், ஏனெனில் நீ ஒரு பலியை செலுத்த வேண்டியவனாக இருக்கிறாய். செய்வதற்கு கடினமான ஒன்றுதான், எப்படியாயினும் அதை செய், ஏனெனில் தேவன் இந்த இதயத்தில் வாசம் செய்வதால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஆசாரியத்தும் உடையவர்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் ராஜரீக மக்கள். இப்பொழுது நீங்கள் சாத்தானை சார்ந்தவர்களாய் இருந்தால் அந்த மக்களை விட சிறிது சிறந்தவர்கள் நீங்கள் தான் என எண்ணுவீர்கள். இப்பொழுது எது சரியென நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளப் போகிறீர்கள்? வேத வாக்கியங்களின்படி அதை எடுங்கள். ஒரு மனிதன் தேவனால் பிறந்தவனாக இருப்பானால் எழுதப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையையும் அவர் விசுவாசிக்கிறார். இன்றைக்கு அவர் மகத்தானவராக இருப்பது போல என்றென்றும் அவர் இருப்பார் என்றும் அவர் மாறாதவர் என்றும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றும் அவன் கூறுகிறான். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். பெந்தேகோஸ்தே நாளில் அவர் அளித்த அதே பரிசுத்த ஆவியை அவன் பெற்றிருக்கிறான். அதே விதமாக அது அவனை கிரியை நடப்பிக்க செய்து அதே காரியங்களை அவன் செய்யும்படிக்கு செய்யும். அவன் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருப்பானால் மார்க் 16 இயேசு விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று கூறினார். அது உண்மை. ஆகவே அவன் நான் ஒரு விசுவாசி என்று கூறி அந்த அடையாளங்கள் அவனை பின்தொடரவில்லை எனில் அவன் ஒரு பாவனை விசுவாசியாக இருக்கிறான், ஒரு விசுவாசி அல்ல. மூன்று வகையான மக்கள் உள்ளனர். ஒன்று விசுவாசி, ஒன்று பாவனை விசுவாசி, மற்றும் ஒரு அவிசுவாசி. இந்த மூன்று வகையினர் மட்டுமே உள்ளனர். அநேக பாவனை விசுவாசிகள் உள்ளனர். அநேக உண்மையான விசுவாசிகள் இருக்கின்றனர். அநேக அவிசுவாசிகளும் இருக்கின்றனர். ஆனால் நீ ஒரு உண்மையான விசுவாசியா இருப்பாயானால் இயேசு விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்கள் மேல் அவர்கள் காலை எடுத்து வைக்க நேரிட்டாலும் சகோதரன் இவான்ஸ் அது அவர்களுக்கு தீங்கு செய்யாது. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் தங்கள் கைகளை வைப்பார்களானால் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறினார். ஓ, தேவனுடைய வார்த்தை அவ்வளவு உண்மையானது. அதிலிருந்து எதையும் எடுத்து போட நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த வார்த்தையோடு எதையாகிலும் எடுத்து போட்டால் அல்லது கூட்டினால் அவனுடையது ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும். தேவன் மிகவும் பரிபூர்ணம் உள்ளவர். ஆதலால் ஒவ்வொரு வார்த்தையும் பரிபூர்ணமாயிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய ஒவ்வொரு கட்டளையும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அதே விதமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்களோ அதை குறித்து இங்கே ஏதாவது ஒன்றை கூறி இங்கே சிறிது திரித்து விடுகிறீர்கள். ஒரு நாள் நான் சகோதரன் சார்லி மற்றும் சகோதரன் உட் அவர்களுடன் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தேன். நாங்கள் கென்டக்கியில் வேட்டையாடி கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு துப்பாக்கியுடன் வேட்டையாடினோம். நான், சகோதரன் சார்லி மற்றும் சகோதரன் உட் அக்காலை தங்களுடைய துப்பாக்கியில் குறிவைத்து சுடுதலை சரிபார்த்தனர். சுமார் 50 கஜம் தூரத்தில் அந்த பெரிய இடம் அணிலை போன்று பெரிய இடத்தில் ஒரு லக்கை சுட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் அது சரி என்று கூறினர். நான் அங்கு சென்றேன். நான் 50 கஜ தூரத்தில் சுட்டு பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அணிலின் கண்ணை சரியாக சுடாமல் அதன் கன்னத்தில் சுட்டுவிட்டேன். நான், அது சரியல்ல, என் துப்பாக்கி பழுதடைந்தது என்றேன். அதன் பின்னர் நான் நாள் முழுவதும் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன். அடுத்த மாலையில் நான் சீக்கிரமாக சென்றேன். அநேக குண்டுகளை சுட்டு பார்த்தேன். நான் வலது பக்கம் அரை அங்கலத்திற்கு சிறிது நான் சுட்டேன். ஏன், அது அந்த அணிலின் தலையில் எப்படியும் சுட்டுவிடும். ஆகவே சார்லி மற்றும் அவர்களும் அடுத்த நாள் காலை அங்கிருந்தனர். துப்பாக்கிகள் சுட்டுக் கொண்டிருந்தன, அணில்களை சுட்டுக் கொண்டிருந்தனர். நானோ ஒரு மரத்தின் பின்னாக உட்கார்ந்து கைகளை பிசைந்து ஓ, என் துப்பாக்கிக்கு என்ன ஆயிற்று என்று கூறிக்கொண்டிருந்தேன். நான் என்னை குறித்தே மிகவும் வெட்கமடைந்து நான் முழங்கார்படியிட்டு, நான் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. நீர் ஏன் இவ்வாறாக சற்று கவலைப்படும்படிக்கு விட்டுவிட்டு நான் ஏன் இவ்வாறு இருக்க வேண்டும்? அங்கே அந்த நபர்கள் அணில்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றனரே, தங்களால் முடிந்தவரை வேட்டையாடி கொண்டிருக்கின்றனரே. அவர்கள் ஏற்கனவே அநேக ஒரு கூட்ட அணில்களை வேட்டையாடி விட்டனர். ஆனால் நானோ இங்கே ஒரு மரத்தின் பின்னால் உட்கார்ந்து கொண்டு என் கையை பிசைந்து கொண்டு என்னுடைய துப்பாக்கி 50 கஜ தூரத்திற்கு கூட குறிதவறி கொண்டிருக்கிறதே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு வெட்டப்பட்ட மரத்துண்டு அருகே உட்கார்ந்து நான் அழுதேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஒரு சத்தத்தில் அல்ல, ஆனால் வெளிப்பாட்டில் வந்து ஒரு நோக்கத்திற்காகவே நான் உன்னை அந்த விதமாக உண்டாக்கினேன் என்றார். ஏன், வேதாகமம் இங்கே ஒன்றை கூறும் போது சபையானது பரிசுத்தாவி அங்கே இருக்கின்ற அந்த குழுவிற்கு மாத்திரம்தான் என்பது போன்று கூறினால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சபை அவிதமாக கூறுகிறது. வேதமோ விரும்புகிறவன் எவனவனோ என்று கூறுகிறது. அந்த லக்கை எட்ட வைக்க என்னால் முடியாது. கர்த்தர் பேரில் மாத்திரம் விசுவாசம் வையுங்கள். அப்போது உங்களுக்கு நித்திய பாதுகாப்பு கிடைத்துவிடும் என்கிற கால்வினிச போதகத்தையும் மற்றும் ஆர்மீனியர்களின் கொள்கையோ நான் அதை தொடாமலும் கையாளாமலும் சுவைக்காமலும் இருப்பேனானால் அதை செய்ய எனக்கு விருப்பம், ஆனால் அதை என்னால் செய்ய முடியாது என்பதேயாகும். ஆர்மீனிய கொள்கை கால்வீனிய கொள்கையை விட மிகவும் அகன்றுள்ளது. ஆனால் இரண்டுமே தவறானதாகும். நான் எங்கே என்று பார்க்க வேண்டும். அவர்கள் இருவருமே வேத வசனங்களை கொண்டுள்ளனர். ஆனால் அது லக்கை எட்டும் வகையில் சரியாக அமைந்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த வேதாகமத்தில் தேவன் ஒரு காரியத்தை கூறியிருப்பார் எனில் அது சரியாக லக்கை அடிக்கத்தான் வேண்டும். அது வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வளையமும் சரியாக அந்த லக்கு மையத்தை வந்தடைய வேண்டும். அது அப்படித்தான் லக்கை அடைய வேண்டும். ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தையாகும். அவர் முடிவற்றவர். ஆதலால் அவர் வார்த்தை மாற முடியாது. ஆமே, எனக்கு அது பிடிக்கும். ஏனெனில் அது தேவனுடைய நித்திய வார்த்தை என்று பரிபூர்ணமாக திருப்தி அடைந்து உன்னால் இளைப்பார முடியும். ஆதலால் தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது என்று பார்க்கத்தக்கதாக நான் அதை பல்வேறு வேத வாக்கியங்களை கொண்டு ஆராய முயற்சிப்பேன். சரி, தேவனாலும் பிரதான தூதனாகிய மிகாவேலாலும் சாத்தான் வானத்திலிருந்து வெளியே பிடித்து தள்ளப்பட்டான். அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான். அவன் பூமிக்கு வந்து சர்பத்திற்குள்ளாக புகுந்து கொண்டு ஏவாளை வஞ்சித்து பிறகு மனிதனுக்குள்ளாக பெண்களுக்குள்ளாக புகுந்து துவக்கத்தில் அவன் ஆரம்பித்த அதே காரியத்தை காலங்களினூடாக செய்து வந்தான். ஒரு மகத்தான பெரிய ராஜ்யம், மற்றவனை காட்டிலும் அழகான ஒன்று, எல்லாவற்றின் மேலும் ஆளுநராக, எல்லாம் அறிந்தவனாக இருத்தல். எங்கள் ஸ்தாபனம் தான் மிகப்பெரியது. அது மற்ற எல்லாரையும் விட உயர்ந்த செல்வாக்கு மிக்கதாகும். நீங்களோ ஏன்? எங்கள் ஸ்தாபனத்தில் அநேக நூற்றுக்கணக்கான பிரசங்கிகள் இருக்கின்றன. அங்கே நகரத்திலே மிகப்பெரிய சபைகள் எங்களுக்கு உண்டு என்று அவர்கள் கூறுவதை கேட்டுள்ளீர்கள். அது எனக்கு என்றுதான் எழுத்துக்கூட்டி சொல்கிறது. அது சரி, என்னை பொறுத்தவரை அது எனக்கு பிசாசுதான். ஒரு மனிதன் பிரிந்து ஸ்தாபித்துக் கொண்டு சகோதரத்துவத்தை உடைத்து இந்த சிறிய சபையுடன் ஈடுபடுவதற்கு ஒன்றும் கிடையாது என்று கூறுகையில், நான் இதுவரையில் கண்ட கீழ்த்தனமான ஒரு நபரானாலும் அல்லது நான் இதுவரையில் கண்ட மிகவும் பாவத்தில் உள்ள எந்த ஒரு நபரானாலும் நான் கண்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணானாலும் அல்லது மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதனானாலும் நான் அவனிடம் சென்று என் கரங்களை அவன் தோல் மீது போட்டு என்னால் கூடிய மட்டும் அது நின்று அவனை வெளியே கொண்டு வருவேன். ஒரு கூட்டம் பரிசுத்த உருளையர்களை அல்லது நீங்கள் அவர்களை எப்படியெல்லாம் அழைக்கிறீர்களோ ஆடிக்கொண்டு சத்தமிட்டுக் கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டு அல்லது அவர்கள் எப்போதுமே என்னவோ செய்யலாம், ஆனாலும் நான் அவர்களுடன் அங்கே தேவனை மகிழ்படுத்தும்படி ஆடி குதித்து கூச்சலிடுவேன். அது முற்றிலும் உண்மை. அவன் கருப்பு மஞ்சள் பழுப்பு வெள்ளை நிறத்தவனாய் இருந்தாலும் அல்லது அவன் என்னவாய் இருந்தாலும் சரி, ஆமையா, பரிசுத்த ஆவியானவர் ஒரே சீரான நிலையில் வருகின்றார். அங்கேதான் நீ தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றாய். நீ அதை பெறுவாயானால் நீ தேவனுடைய சீரான சமநிலையில் வருகின்றாய். மற்றும் அதை குறித்த உன்னுடைய சொந்த எண்ணங்களின் படி அல்ல. சாத்தான் அதை முதல் தரமான இலக்கியரையும் வாய்ந்த ஏதோ மகத்தான ஒன்றாக, ஏதோ பெரிய ஒன்றாக அறிவுபூர்வமானதாக்க முயல்கிறான். அந்த விதமான சிந்தனையை நீங்கள் வெளியே எரிந்து அதை குறித்து வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை மாத்திரம் விசுவாசியுங்கள். ஆமேன். இப்பொழுது இங்கே வேறொரு கேள்வி, இது என்னவென்பதை நாம் பார்ப்போம். சரி, ஐந்து கன்னிகைகளை குறித்த ஊமையை விளக்கவும். ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிறானா? இப்பொழுது ஐந்து கன்னிகைகளை குறித்த ஊமை அல்லது அது பத்து கன்னிகைகளை குறித்தது, தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்கள். பத்து கன்னிகைகள் மத்தேயு 25:1 காணப்படுகின்றன. பத்து கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க புறப்படுகின்றனர். இப்பொழுது கவனியுங்கள், அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களாக இருந்து தங்கள் தீவட்டிகளில் எண்ணெயை கொண்டிருந்தனர். 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக தங்கள் தீவட்டிகளில் எண்ணெயை கொண்டிராமல் இருந்தனர். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கையில் மணவாளனை சந்திக்க செல்லுங்கள் என்ற சத்தம் வந்தது. தங்கள் தீவட்டிகளில் எண்ணெயை உடையவர்களாக இருந்தவர்கள் தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினர். நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவர்கள் மணவாளனை சந்திக்க சென்றனர். மற்றவர்களோ எண்ணெயை வாங்கிக் கொள்ள இவர்களிடம் வந்தனர். இவர்களோ நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினர். அவர்கள் சென்றபோது மணவாளன் வந்துவிட்டார். அப்பொழுது புத்தியுள்ள கன்னிகை உள்ளே பிரவேசித்தாள். உறங்கிக் கொண்டிருந்த கன்னிகை புறம்பே தள்ளப்பட்டாள். இது உங்களை புண்படுத்தப் போகிறது, உண்மையாகவே புண்படுத்தப் போகிறது. ஆனால் நான் அதை கூற வேண்டியவனாகவே இருக்கிறேன். கேள்வியை நான் கேட்கவில்லை, நான் அதற்கு பதிலளிக்க பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன். இப்பொழுது இது மிக நெருக்கமாக வருகிறது சகோதரனே, மிக நெருங்கி காணப்படுகிறது. இது உங்களை புண்படுத்துவதை விட உங்களுக்கு உதவும் விதத்தில் இருக்கும் என நான் நம்புகிறேன். வழக்கமாக நீங்கள் புண்படுத்த வேண்டிய தாயார் என்னை அடிக்கையில் வழக்கமாக இவ்வாறு கூறுவார்கள், அவர் உனக்கு அது நன்மை செய்யும் முன்னர் அது உன்னை புண்படுத்த வேண்டும் என்பார். பாருங்கள், அது சரியே புரிகிறதா? அப்பொழுது என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் நான் இப்பொழுது அதை புரிந்து கொள்கிறேன். கவனியுங்கள், அங்கே புறப்பட்டு சென்ற 10 பேரும் கன்னிகைகள். இப்பொழுது கர்த்தரை சந்திக்கும்படியாக அங்கே 10 கன்னிகைகள் இருந்தனர். இப்பொழுது கன்னிகை என்ற வார்த்தைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டது யாருக்காவது தெரியுமா? பரிசுத்தம், சுத்தமான, பரிசுத்தமாக்கப்பட்ட என்ற அர்த்தம். கர்த்தரை சந்திக்க புறப்பட்டு சென்ற அவர்கள் 10 பேர்களாயிருந்தனர். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் முதல் ஜாமம், இரண்டாவது ஜாமம், மூன்றாம் ஜாமம் துவங்கி 7 ஜாமம் வரை நித்திரையில் இருந்தனர். ஆனால் இவர்களோ உண்மையாகவே கர்த்தரை சந்திக்க சென்றனர். ஆகவே நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் புறப்பட்டு சென்றபோது கர்த்தர் வந்தார். அது கர்த்தருடைய வருகையின் நேரமாக இருந்தது. அந்த ஜாமத்தில் யார் இருந்தார் என்றல்ல. சிலர் முதலாம் மணி நேரத்தில், சிலர் 2 மணி நேரத்தில் நித்திரை செய்தனர். சிலர் என்பதை குறித்து இயேசு பேசினார். ஆனால் கர்த்தருடைய வருகையின் போது அவர்கள் எல்லோருமே விழித்துக் கொண்டனர். ஆனால் இந்த காரியத்தில் இது கடைசி மணி நேரமாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் 10 பேரும் கர்த்தரை சந்திக்க புறப்பட்டு சென்றனர். 5 பேர்களின் தீவட்டிகள் எண்ணெய் இல்லாமல் புகைபிடித்து போயிருந்தது. மற்ற 5 பேர்களோ எண்ணெயை கொண்டிருந்தனர். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், வேதாகமத்தில் எண்ணெய் எதற்கு அடையாளமாக காணப்படுகிறது? யாராவது கூற முடியுமா? பரிசுத்த ஆவி. அப்படியானால் நீங்கள் பரிசுத்த ஆவியை கொண்டிராமல் நீங்கள் சுத்தமாயும் தூய்மையாகவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். சுத்தமாக்கப்படுதல் என்பது நீங்கள். இப்பொழுது கவனியுங்கள், நான் இந்த சிறிய புட்டியை எடுக்கப் போகிறேன். இது இங்கே கோடிகளின் முற்றத்தில் கிடக்கிறது. அந்த இடம் முழுவதுமே அழுக்காக இருக்கின்றது. நான் இதை எடுக்கிறேன், அதுதான் நீதிமானாக்கப்படுதல். நான் இந்த பாவியை உபயோகப்படுத்தப் போகிறேன். பிறகு இதை நான் உபயோகப்படுத்தப் போகிறேன் என்றால் நான் செய்யவிருக்கின்ற அடுத்த காரியம், நான் இதை சுத்தமாக்க வேண்டும். பிறகு நான் அதை சுத்தப்படுத்தின பின்பு இதற்கு அடுத்ததாக நான் என்ன செய்வேன்? இதை பரிசுத்தப்படுத்துவேன். பரிசுத்தப்படுத்துதல் என்கிற வார்த்தைக்கு சுத்தமாக்கு, இது பரிசுத்தம் என்கிற அதே காரியம். பரிசுத்தம் என்பது எபிரேய வார்த்தையாகும், பரிசுத்தமாகுதல் என்பது கிரேக்க வார்த்தையாகும். பரிசுத்தமாகுதல் என்ற வார்த்தை ஊழியத்திற்கென சுத்தப்படுத்தி தனியாக வைத்தல் என்று பொருள்படும். ஆனால் அதன் பின்னர் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் நிரப்பப்படுவார்கள். பிறகு அவர்கள் ஊழியத்தில் வைக்கப்படுவார்கள். இந்த பாத்திரங்கள் பழைய ஏற்பாட்டின் கூடாரம் பீடம் பாத்திரங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது. அவைகள் ஊழியத்திற்காக தனியாக வைக்கப்படுகின்றன. அவைகள் நிரப்பப்பட்ட போது அவைகள் சேவையில் இருந்தன. இப்பொழுது இங்கேதான் அருமையான விலையேறப்பட்ட நசரேயர்களாகிய நீங்கள் இன்னும் மற்றவர்கள் வழி விலகி போயிருக்கிறீர்கள். புரிகிறதா? நாம் எல்லோரும் ஏன் நீங்கள் தவறி போகிறீர்கள்? ஏன் பெந்தேகோஸ்தியினர் உங்களை விட்டு ஓடி போனார்கள்? ஏனென்றால் நீங்கள் ஒளியில் நடக்க மறுத்தீர்கள். அது முற்றிலும் சரியே. புரிகிறதா? அது சரிதான். நான் முதன் முதலாக முழங்காலிட்ட பலிபீடம் அந்த விலையேற பெற்ற இங்கே கீழே இருந்த அந்த பழைய நசரேய பலிபீடம் தான். அந்த நல்ல பரிசுத்தமுள்ள சுத்தமான சபையாகிய அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் நீங்கள் அதிகமாக வழிமுறைகளின்படி நடக்க பார்க்கிறீர்கள். நீ இதை செய்ய வேண்டும், நீ அதை செய்தான் ஆக வேண்டும், நீ இதை செய்தான் ஆக வேண்டும் என்று கூறி அது தேவனுடைய கிருபை என்றும் நீங்கள் தெரிந்து கொள்ளுதலின்படி அழைக்கப்பட்டுள்ளீர்கள் என்றும் உணராதிருக்கிறீர்கள். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். புரிகிறதா? தேவன் சபையை உலக தோற்றத்திற்கு முன்னரே முன்குறித்தார். இன்னும் சற்று கழித்து அதை குறித்த கேள்வி நம்மிடம் இருக்கிறது. புரிகிறதா? உலக தோற்றத்திற்கு முன்பே சபையை முன்குறித்தார். கவலைப்படுகிறதினால் உன் சரீர அளவோடு ஒரு முடத்தையும் முன்னால் கூட்ட முடியாது. என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். புரிகிறதா? பாருங்கள், தேவன் தான் அழைப்பை விடுத்தார், தேவன் தான் எடுத்தார், தேவன்தான் சபையை அமைத்தார். இப்பொழுது நீங்கள் சகோதரன் பிரணாம் அது முழுக்க கால்வின் கொள்கையாயிற்று எனலாம். இல்லை, அது அவ்வாறல்ல. இப்பொழுது பொறுங்கள். தேவன் ஒரு மனிதனை எடுத்து இதோ நான் உன்னை எடுத்து பிறகு என்று கூறிவிடுவார் என்பதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த எல்லா பேப்டிஸ்டுகளும் மற்றும் பிரஸ்பிடேரியன்களும் பாருங்கள், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், என் மனசாட்சி குற்றப்படுத்துவதற்கான அவசியமே இல்லை எனலாம். குற்றப்படுத்துவதற்கு உங்களிடம் ஒன்றுமே இல்லாதிருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. அவர்கள் சரி, நடனமாடுவது என்னை புண்படுத்துகிறது இல்லை, சமுதாய விருந்தில் சிறிது மது அருந்துவது எனக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்காது என்கின்றனர். ஏனெனில் உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண உங்களுக்குள் ஒன்றுமே இல்லை. கீழ்த்தரமான தரங்கெட்ட நகைச்சுவை துணுக்குகள் கூறுவது எனக்கு ஒன்றும் தொல்லை தராது. காரணம் ஏன்? உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண உங்களுக்குள் ஒன்றுமே இல்லை. நான் சேவை செய்யாவிடில் அவர் என்னை நரகத்திற்கு அனுப்பிவிடுவாரோ என்று எண்ணி நான் கர்த்தருக்கு சேவை செய்வதில்லை. நான் அவரை நேசிப்பதால் அவருக்கு சேவை செய்கிறேன். எனக்குள் ஏதோ ஒன்று இருப்பதால் தான் நான் அவருக்கு சேவை செய்கிறேன். நீங்கள் வெளியில் சென்று பாருங்கள், என்னுடைய சபை இதில் விசுவாசம் இல்லாமல் இருப்பதால் நான் அதை விட்டுவிட வேண்டியதாயிற்று என்று கூறினால் நீங்கள் ஒரு மாய்மாலக்காரனை போன்று நடந்து கொள்கிறீர்கள். அது உண்மை. ஆனால் நீங்கள் அதை நேசிப்பதனால் அதை செய்வீர்களானால் மற்றும் அது தேவனுக்கு ஒரு பங்களிப்பாக இருக்குமாயின் உங்கள் இதயத்தில் ஏதோ ஒன்று தேவனுக்கான உங்கள் அன்பை இந்த காரியங்களை காட்டிலும் அதற்கு மேலாக மிக பெருக செய்யும் என்றால் இப்பொழுது நீங்கள் சரியான நிலையில் இருக்கிறீர்கள். ஆனால் நான் இன்னுமாக வதிருந்தாமலும் புகைப்பிடிக்காமலும் புகையிலையை மெல்லாமலும் சாபமிடாமலும் வேறு எதையும் செய்யாமல் இருந்தாலும் கூட இன்னுமாக நான் நரகத்திற்கு செல்வேன். நிச்சயமாக நான் எல்லா சபைகளையும் சேர்ந்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லா சபை புத்தகங்களிலும் என் பெயர் இருந்தாலும் ஒரு நல்ல பங்கினை செய்திருந்தாலும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அது சரியே. இப்பொழுது இந்த கன்னியை 10 பேர்களாக குறைந்திருந்தனர். அது நசரேய மக்களை அப்படியே ஆடிப்போக வைத்தது. ஏனெனில் பரிசுத்த ஆவியின் ஆரம்ப அடையாளமாகிய அந்நிய பாஷையில் பேசுதலை பெந்தேகோஸ்தேயினர் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் மக்களை பலிபீடத்தண்டை கொண்டு வந்து அவர்களை ஏதோ ஒன்றை கூற செய்து அல்லது மேலும் மேலும் ஒன்றன் மேல் ஒன்றை கூற செய்து அல்லது பேச வைத்து அந்நிய பாஷை பேசும் வரை காக்க வைத்தனர். ஒரு மெய்யான உண்மையான பெந்தேகோஸ்தே மக்கள் அவிதமாக செய்ய விடைய மாட்டார்கள். உங்களுடைய நசரேய சபையின் பிசாசும் கூட அதே காரியங்களை கொண்டிருந்தானே. புரிகிறதா? பெந்தேகோஸ்தே சபையில் அநேகமான காரியங்களை அவன் கொண்டிருக்கிறான். ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பொறுத்தவரையில் அது சத்தியமாகும், அது முற்றிலும் சத்தியமாகும். எனக்கு தெரிந்த வரையில் அவர்களில் அநேகம் பேர் உள்ளனர். மக்கள் அந்நிய பாஷையில் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். என்னால் நியாயம் தீர்க்க முடியாது, நியாய தீர்ப்பு செய்ய நான் அனுப்பப்படவில்லை. அவைகளில் அநேகமானவற்றை நான் கேட்டிருக்கிறேன். சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் அது காணப்படும். ஆனால் அந்நிய பாஷையில் பேசுகின்ற உண்மையான பரிசுத்தாவி இருப்பதை நான் அறிவேன், அது உண்மை என்பதை நான் அறிவேன். ஆமையா? ஆனால் மக்கள் உள்ளே வந்து தேவனுக்கு மகிமை, நான் அதை பெற்றுக் கொண்டேன் என்று கூறுவதை அவர்கள் கண்டனர். பாருங்கள், அப்படியானால் அந்த அதே காரியமானது இப்பொழுது அவர்கள் மேலும் கீழும் குறித்து அந்நிய பாஷையில் பேசினதால் அதை பெந்தேகோஸ்தே என்று அழைக்காதீர்கள். நீங்கள் அவர்களை யாரோ ஒருவருடைய மனைவியுடனே அல்லது யாரோ ஒருவருடைய கணவனோடு கண்டிருக்கிறீர்கள். நீங்களோ அது பரிசுத்த ஆவியா என்று கேட்கலாம். நசரேய ஸ்தாபனத்தாராகிய நீங்கள் தரை முழுவதுமாக புரண்டு கூச்சலிட்டு பிறகு அதே காரியத்தை செய்கிறீர்கள். நீங்கள் கூச்சலிடும் போது அதை பெற்றுக் கொண்டீர்கள் என்று நீங்கள் கூறினீர்கள், பார்த்தீர்களா? ஆனால் நீங்கள் ஜீவிக்கும் ஜீவியத்தின் மூலமாக அதன் மூலமாக அதை நீங்கள் நிரூபிக்க முடிந்ததை தவிர வேறெந்த ஒரு வழியும் கிடையாது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இதுவே அந்த வழியாயுள்ளது. தேவ பக்தி உள்ள ஜீவியம் மற்றும் கிறிஸ்து உங்களுடன் கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தி உங்களுடைய தேவபக்தி உள்ள ஜீவியத்தினால் அடையாளங்களும் அற்புதங்களும் பின்தொடர்ந்தால் அதுதான் உண்மையான காரியமாகும். இப்பொழுது நீங்கள் ஜீவியம் இல்லாமல் அநேக அடையாளங்களை உடையவராயிருக்கலாம். நீங்கள் அடையாளங்கள் இல்லாமல் ஜீவியத்தை போலியாக நடித்து காட்டலாம். ஆனால் நீங்கள் இரண்டையும் ஒன்றாக காண்பீர்களானால் அப்பொழுது அதுதான் சரியானதாகும். அதுதான் சரியான ஒன்றாகும். இப்பொழுது அப்படியானால் நினைவு கூறுங்கள் மனவாட்டி, இப்பொழுது உங்களுக்கு சில நிமிடங்கள் இருக்குமாயின் அதன் பேரில் தொடர்ந்து பார்த்து நான் இதை முடிக்க ஏதுவாயிருக்கும். கவனியுங்கள், ஒரு பெண் தைப்பதற்கு ஒரு ஆடையை வெட்டி எடுக்கப் போகிறாள். அவள் ஒரு பெரிய துண்டு துணியை வைத்திருக்கிறாள். அதை என்னவென்று அழைப்போம்? பருத்தி துணி. கட்டங்களிட்டு நெய்யப்பெற்ற பருத்தி துணி வகை அல்லது மற்ற ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பெயரிட்டு அழைக்கிறீர்கள். நாம் அதை பட்டு என்று கூறுவோமாக. அவளிடம் ஒரு மாதிரி இருக்கின்றது. அவள் இந்த பெரிய துண்டு துணிகளை பார்க்கிறாள். இப்பொழுது அவள் இந்த மாதிரி துணியை எங்கே வைத்து பார்க்க போகிறாள் என்பது அவளை பொறுத்ததுதான், சரியா? அந்த முழு துணியின் எந்த ஒரு பாகத்தையும் அவள் தெரிந்தெடுக்கலாம். அந்த முழு துணியுமே பரிசுத்தமாக்கப்பட்ட துணி, சுத்தமான துணியாகும். பாருங்கள், அதுதான் தெரிந்து கொள்ளுதல், தேவனின் தெரிந்து கொள்ளுதல். ஆகவே அவர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுதலின் மூலம் அவர் அதை எடுத்து இந்த கிறிஸ்துவாய் இருக்கின்ற மாதிரி அமைப்பை எடுத்து துணியின் எந்த பாகத்தில் அவர் வைக்க விரும்புகிறாரோ அங்கே அவர் பொருத்தி பார்க்கிறார். பிறகு அது வெட்டி எடுக்கப்படுகின்றது. இந்த வெட்டி எடுக்கப்பட்ட பகுதி எப்படி பரிசுத்தமாக இருந்ததோ அதே போன்று துணியின் மற்ற பாகமும் பரிசுத்தமாக இருந்தது. ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளுதலின்படி தம்முடைய தெரிந்து கொள்ளுதலை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே செய்தார். பவுல் கொரிந்தியர் 8 ரோமர் 8 களிமன் குயவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா என்று கூறவில்லையா? நீதி உள்ள தேவனாகிய அவர் ஏசா அல்லது யாக்கோபிடம் அந்த இருவரும் பிறப்பதற்கு முன்னர் அல்லது சரியானதை அல்லது தவறானதை செய்யும் முன்னர் எப்படி ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன் என்று கூற முடியும்? ஏனெனில் முன்னறிவிப்பின்படி ஏசா எப்படிப்பட்டவன் என்றும் யாக்கோபு எப்படிப்பட்டவன் என்றும் அவர் அறிந்திருந்தார். மனிதருக்குள் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னரே அவர் அறிந்திருந்தார். முடிவில்லாத என்கிற வார்த்தையை உங்களால் விவரிக்க முடியுமானால், ஏன் முடிவில்லாத என்கிற வார்த்தையானது கோடான கோடி கணக்கான கொசுக்கள் உலகத்தில் இருந்து வருகின்றன என்று நான் கூறுகிறேன். அதற்கும் அதிகமாக இருக்கலாம். கோடிக்கணக்கான கொசுக்கள் இவ்வுலகில், அவை ஒவ்வொன்றும் தங்கள் கண்களை கோடான கோடி முறைகள் கண்மூடி திறந்திருக்கும். அவைகள் ஒன்றாயிலும் தங்கள் கண்ணை மூடி திறக்கும் முன்னரே தேவனை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அறிந்திருந்தார். அதுதான் முடிவில்லாமை, அதுதான் முடிவில்லாத நிலையில் இருக்கும் ஒன்றாகும். புரிகிறதா? அவர் முடிவில்லாதவர். ஆகவே நீ என்ன செய்வாய் என்பதை உலக தோற்றத்திற்கு முன்னரே அவர் அறிந்திருந்தார். ஆகவே அவர் கிறிஸ்துவை அனுப்பினார். வெறுமனை இருப்பதற்காக அல்ல. யாராவது ஒருவர், பாருங்கள், நான் என்னுடைய இழிவான மனப்பான்மையை விட்டுவிட்டு அவரை பின்பற்றுவேனானால் அல்லது அதை போன்ற ஒன்றை நினைப்பாரெனில் அவ்வாறல்ல. யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகவே யார் ரட்சிக்கப்படுவர் என்பதை அவர் முன்னதாகவே கண்டவர்களை ரட்சிக்க அவர் கிறிஸ்துவை அனுப்பினார். அது முற்றிலும் சரியே. இப்பொழுது சபைதானே நித்திய பாதுகாப்பை உடையதாக இருக்கின்றது. நீங்கள் சபைக்குள் இருப்பீர்களானால் நீங்கள் சபையுடன் பாதுகாப்பாய் உள்ளீர்கள். ஆனால் நீங்கள் சபைக்கு வெளியே சென்றால் நீங்கள் பாதுகாப்பில் இல்லை. புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் சபையிலேயே தரித்திருக்கிறீர்கள். சபைக்குள்ளாக எப்படி நீங்கள் வருகிறீர்கள்? கைகளை கோர்ப்பதினாலா? உங்கள் பெயரை புத்தகத்தில் எழுதுவதாலா? எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளோம். அதுதான் சபை. எப்படி? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாக நாம் கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக முத்திரையிடப்பட்டுள்ளோம். எவ்வளவு காலத்திற்கு? உங்களுடைய மீட்பின் நாள் வரைக்கும். எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் உங்களுடைய நாள் வரைக்கும் நீங்கள் முத்திரையிடப்பட்டுள்ளீர்கள். இப்பொழுது நிச்சயமாக, நிச்சயமாக அதுதான் பரிசுத்த ஆவியாகும். ஆகவே இப்பொழுது அந்த சபையானது எடுக்கப்பட்டு தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டிருக்கிற மீதியாயிருக்கிற ஸ்திரீயின் வித்தானது. புரிகிறதா? மனவாட்டி அல்ல, மீதமாய் இருக்கின்ற அந்த ஸ்திரீயின் வித்து. அப்பொழுது அந்த வலு சர்பமானது தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றி அந்த வித்தின் சந்ததியுடன் யுத்தம் பண்ண போயிற்று. சபைகளின் சங்கத்தின் கீழ் இருக்கின்ற புராட்டஸ்டன்ட் சபைகள், அதுதான் மிருகத்திற்கு சொரூபமாய் இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ள. இதை போன்று எல்லா சபைகளும் புறக்கணிக்கப்படும். இப்பொழுது நாம் இங்கே வரி வசூலிப்பில் இருப்பது போல ஒரு சர்ச்சை. நாம் ஒரு சபையல்ல என்று கூற முயற்சிக்கின்றன. ஆனால் நாம் ஒரு சபைதான் என்று கூறத்தக்கதாக நாம் அரசியல் சாசன உரிமைகளை பெற்றுள்ளோம். அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கும் வரை அதில் எந்த திருத்தமும் இல்லை. எவருக்கும் இருப்பதைப் போலவே நமக்கு முற்றிலுமான உரிமைகள் உள்ளன. நம்முடைய முற்பிதாக்கள் அதற்காகத்தான் உறுதியாக நின்றார்கள். ஆனால் நாம் என்ன செய்துள்ளோம்? உடைக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் சட்டங்களையும் நாம் உடைத்துள்ளோம். எல்லா சபைகளும் ஸ்தாபனங்களையும் உள்ளடக்கிய சபைகளின் சங்கத்தை சீக்கிரமாக உள்ளே வரவேற்றுள்ளோம். ஆகவே பிசாசு இதற்குள்ளாக உள்ளே வந்து உலக பிரகாரமான காரியங்களும் மற்றும் எல்லாவற்றையும் உள்ளூர் சபை அங்கத்தினர்கள், இன்னும் மகத்தான சபைகள் மற்றும் உயர்தர வகுப்பார் மற்றும் சமுதாயத்தினர் இன்னும் பிறவற்றை கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த பழைய சபையோ மற்றெந்த பிறப்பை போன்று ஒரு குழப்பத்திலிருந்து மறுபடியும் பிறந்து இன்னுமாக அதற்கான கிரயத்தை செலுத்திக் கொண்டு இன்னுமாக தாழ்த்தி மறித்துக் கொண்டு பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் எப்படியாக பிறந்தனரோ இன்னும் அதே விதமாகவே செயல்பட்டுக் கொண்டு அங்கே இருக்கின்ற அதே சபையானது அவைகள் சபைகளின் சங்கத்தின் கீழாக மூடப்பட்டு அடைக்கப்படும். அது ஒரு சங்கம் அல்லது அதை போன்று ஒன்றினால் புறக்கணிக்கப்படும். ஒன்று, நீங்கள் உள்ளே வர வேண்டும் அல்லது வெளியே செல்ல வேண்டும். மிருகத்தின் முத்திரையானது இப்பொழுது இன்றைக்கு செயலில் உள்ளது, மற்றும் பரிசுத்தாவிதான் தேவனுடைய முத்திரையாகும். அதை புறக்கணிப்பது என்பது மிருகத்தின் முத்திரையாகும். நீங்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிசுத்த ஆவியை காண்கிற எவரும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் தானாகவே நீங்கள் அந்த மிருகத்தின் முத்திரையை எடுத்துக் கொள்கிறீர்கள். ஏனெனில் இரண்டு சாரார் மாத்திரமே உள்ளனர். தேவனுடைய முத்திரையை கொண்டிராத எல்லோரும் மிருகத்தின் முத்திரையை பெற்றிருந்தனர். ஆகவே தேவனுடைய முத்திரையை பெற பரிசுத்த ஆவியை பெறத்தான் வேண்டும். அதை புறக்கணிப்பது மிருகத்தின் முத்திரையை கொண்டிருப்பதாகும். இதோ இதுதான் முழு காரியமும். அது முற்றிலுமாக சரியே. இப்பொழுது மனவாட்டி மேலே செல்கிறாள். மீதமுள்ளவர்கள் இங்கே விடப்படுகின்றனர். இவளே இரண்டாம் உயிர் தேடுதலில் வருகிறவள். முதலாம் உயிர் தேடுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அது சரி, இரண்டாம் உயிர் தேடுதலானது வெள்ளை சிங்காசன நியாயத்திற்பாக இருக்கும். பிறகு சபையானது, பவுல் நீங்கள் அறிவீர்களா, அவிசுவாசிகளிடத்திற்கும் வழக்கறிஞர்களிடமும் ஏன் செல்கிறீர்கள்? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார்களே என்றான். இவ்வித காரியங்கள் சபைக்கு முன்பாக நியாயந்திருக்கப்பட வேண்டும். அநீதியான நீதிபதிகள் மற்றும் பலரின் முன்பாக அல்ல. ஆனால் நம்முடைய காரியங்கள் சபைக்கு முன்தான் கொண்டு வரப்பட வேண்டும். நீங்கள் அங்கே ஒருவருக்கொருவர் சட்டத்திற்கு கொண்டு செல்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவனை சட்டத்திற்கு முன் கொண்டு செல்லும் ஒரு மனிதன் மீது தேவன் பரிதாபப்படுகிறார். அது சரி, அவிதமாக செய்யக்கூடாது என்று பவுலும் கூட அவர்களுக்கு அறைக்கோவல் விடுத்தான். இப்பொழுது அதுதான் மனவாட்டியாகும். உறங்கிக் கொண்டிருந்த கன்னிகைகள் பூமியின் மீது விடப்படுகின்றனர். புத்தியுள்ள கன்னியை தன்னுடைய தீவட்டியில் எண்ணெய் உடையவளாக பரலோகத்திற்கு செல்கின்றாள். இதன் பேரில் அதிக நேரத்தை நாம் செலவிடலாம் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் இதனூடாக துரிதமாக சொல்லப் போகிறேன். கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறார்களா? நிச்சயமாக கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிறான் என்று கூறும் எந்த வேத வாக்கியமும் கிடையாது. அவனால் பாவம் செய்ய முடியாது. அது ஒரு கோபத்திற்குரியது என்பதை நான் அறிவேன். பாருங்கள், முதலாம் யோவான் 3 திருப்பி வேதவசனம் என்ன கூறுகிறது என்று நாம் பார்ப்போம். ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்கிறதில்லை. நீங்கள் எப்பொழுதாகிலும் ஒரு கருப்பு வெள்ளை நிற பறவை அல்லது வெள்ளை கருப்பு நிற பறவையை கண்டதுண்டா? நீங்கள் ஒரு மனிதனை எப்போதுமே குடிபோதையிலும் அதே சமயத்தில் தெளிவாகவும் கண்டதுண்டா? இல்லையே. நீங்கள் ஒருவனை பாவியாகவும் பரிசுத்தவானாகவும் ஒருபோதும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. இப்பொழுது இது சிறிது புண்படுத்துமானால் நீங்கள் இதற்குள் நிறைய தைலத்தை வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அது சிறிது நேரத்தில் சுகத்தை அளிக்கும்.
The scriptures is our absolutely infallible proofs of what we are speaking on.
இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருப்பவைகளின் நம்முடைய முற்றிலுமான ஒருபோதும் தவறாத ஆதாரங்களான வேத வசனங்கள் உள்ளன. 1 யோவான் 3:9 சரி, இதற்கு செவி கொடுங்கள்.
He that committeth sin is of the devil.
பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்படுத்தப்பட்டார். கவனியுங்கள், நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்கள் கவச உடைகளை தருவீங்கள். சர்வாயுத வர்க்கத்தை இறுக்கி கட்டிவிட்டீர்களா? கூர்ந்து கவனியுங்கள், ஏனெனில் இது அதிர்ச்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்வதில்லை. அது எப்படி? ஏனெனில் அவருடைய வித்து தேவனுடையது. அவனுக்குள் தரித்திருக்கிறது அந்த மனிதன். அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படுத்தப்படுகின்றது. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் ஸ்தாபனங்கள் ஏற்படுத்தி வேறுபாடுகளை வரையறுத்தி இன்னும் அதை போன்றவைகளை தெரிந்து கொண்ட பிறகு எப்படி நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று உங்களால் கூற முடிகின்றது? அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. அது சாத்தானுடைய ஒரு பரியாசமாகும். அது சரி, ஆனால் தேவனால் பிறந்த ஒரு மனிதனால் பாவமே செய்ய முடியாது. பாவம் செய்வதென்பது அவனால் கூடாத ஒரு காரியமாகும். கவனியுங்கள், இதை என்னால் எடுக்க முடியுமானால் கிறிஸ்து அறையப்பட்டுள்ள சிலுவையை இங்கே ஒரு நிமிடத்திற்கு நான் எடுக்கட்டும். பாவ நிவாரண பலியாக இருந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் செல்கிறோம்? நமக்காக மரித்தவர் யார்? கிறிஸ்து. அவர் எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக. என்னுடைய ஆக்கினையை அவர் எடுத்துக் கொண்டார். சரிதானே? ஆகவே அப்படியானால் நான் எவ்வாறு அவருக்குள் செல்கிறேன்? ஒரே ஆவியால் நாம் எல்லோரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த சரீரத்தில் நாம் ரத்தத்தினாலே மூடப்பட்டு நியாய தீர்ப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலையை பெற்றிருக்கிறோம். அவனால் பாவமே செய்ய முடியாது, ஏனெனில் அவனுக்காக இரவும் பகலும் ஒரு இரத்த பலியானது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய அவனுக்கு விருப்பமே இராது. அவ்வாறு செய்வானால் ஏதாவது தவறை அவன் புரிவானால் அதை வேண்டுமென்றே அவன் செய்திருக்க மாட்டான். வேதாகமம் எபிரேயர் 10 அதிகாரத்தில் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு அவரே சத்தியமாய் இருக்கிறார். நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலியில் இராமல் மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. இந்த தண்டனைக்கு பாத்திரமாய் இருந்தாலும் இன்னும் எவ்வளவு கொடுமையான தண்டனையாயிருக்க வேண்டும்! தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கிரைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரே ஆவியாலே ஒரே சரத்துக்குள்ளாய் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவராய் இருப்பதால் நம்மால் பாவம் செய்ய முடியாது. நமக்காக ஒரு பாவ நிவாரண பலி காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே உங்கள் இதயத்தில் இன்னும் பாவம் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் நீங்கள் இன்னும் அந்த சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. ஏனெனில் நீங்கள் மறித்து உங்கள் ஜீவனானது கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியினாலும் முத்திரையிடப்பட்டு மறைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்கள் பாவமே செய்வதில்லை, அவர்கள் தவறு செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் பாவம் செய்வதில்லை. ஆமென். அதன் காரணமாகத்தான் அவர்களால் முடியாது, ஏனெனில் அவனால் பாவம் செய்ய முடியாது. என்னால் எப்படி ஒரு நான் இங்கே நகரத்தினுடன் செல்கையில் நகரத்தின் மேயர் திரு பிரணாம், நீங்கள் வியாதிஸ்தருக்கான ஜப அழைப்புகளுக்கு செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். வேக கட்டுப்பாடுகள் இங்கே உண்டு. நகரத்தில் அதிகபட்சமாக மணிக்கு 30 மைல் வேகத்தில் தான் செல்ல வேண்டும். ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் 90 மைல் வேகத்தில் செல்ல நான் உங்களுக்கு அனுமதி தருகிறேன். ஏனெனில் உங்களுக்கு மிக அவசரமான அழைப்போ அல்லது யாரோ ஒருவர் விபத்தில் மறித்துக் கொண்டிருக்கும் தருவாயில் இருந்தால் ஒழிய மற்ற நேரத்தில் நீங்கள் அதை மீற மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை உங்கள் மேல் எனக்கு உண்டு. இந்த நகரத்தின் மேயர் என்ற முறையில் நான் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு சிகப்பு விளக்கை நீங்கள் என்ன விரும்புகின்றீர்களோ அதை செய்து வாகனத்தை ஓட்டி செல்லலாம் என்று கூறுகிறார். நான் இங்கே 30 மைல் வேகத்தில் செல்ல வேண்டிய பகுதியில் 40 மைல் வேகத்தில் சென்றால் ஒரு சாதாரண அதிகாரியினால் எப்படி என்னை கைது செய்ய முடியும்? அவரால் முடியாது. இந்த நகரத்தில் இருக்கின்ற வேக கட்டுப்பாடு விதிகளை என்னால் மீற முடியாது. காரணம் ஏன்? ஏனெனில் அந்த வேக கட்டுப்பாடு விதிகளுக்கு மேலாக நான் உள்ளேன். ஆமென். நீங்கள் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நாம் அறிக்கையில் நம்முடைய மன திரும்புதலை தேவன் அங்கீகரிக்கின்றார், நம்முடைய ஞானஸ்தானத்தை அங்கீகரிக்கின்றார், விசுவாசத்தின் மூலம் வைக்கப்பட்ட அவர் தம்முடைய சொந்த குமாரனின் ரத்தத்தை அங்கீகரிக்கின்றார். அவருடைய முன்குறித்தலை அவர் அங்கீகரித்து நான் அதை செய்வேன் என்று அறிந்திருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை அவர் அடையாளம் கண்டுகொண்டு மரித்த உலக தோற்றத்திற்கு முன்பாக அவர் அடிக்கப்பட்ட போது என் ஸ்தானத்தில் கிறிஸ்து மரித்தார். ஒரு கிறிஸ்தவனாக என்னுடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா. என் மரணத்தை கிறிஸ்து அடைந்தார். கிறிஸ்துதான் என்னுடைய பலி. தேவன் இனிமேல் என் பாவத்தை எண்ணாதிருப்பார். நான் மரணத்தினின்று ஜீவனுக்குள் கடந்து சென்றேன் என்பதற்கான சாட்சியாக பரிசுத்த ஆவியின் முத்திரையை அவர் எனக்கு அளித்தார். அதுவே இதை செய்கிறது. அப்படியானால் தேவனால் பிறந்த எவரும் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் அவனால் பாவமே செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பாவத்தை குறித்து நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கும். ஆனால் கிறிஸ்து ஒரே பலியினாலே அந்த வழிபடுபவனை அவர் என்றென்றுமாக பரிபூர்ணப்படுத்தினார். ஆராதனை செய்கிறவர்கள் ஒருமுறை சுத்தமாக்கப்பட்ட பின்பு எபிரேயர் 10 ஆராதனை செய்கிறவர்கள் இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்து மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருக்கிறார்கள். ஆகவே சபையில் ஓடி மேலும் கீழுமாக குதித்து சத்தமிட்டு அந்நிய பாஷையில் பேசி ஒரு கிறிஸ்தவனை போல சரியாக செய்யும் இந்த மக்களை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களானால் அவர்கள் பிறகு வெளியே ஓடி அடுத்த வருடம் அடுத்த வாரம் அவர்கள் மறுபடியும் வர வேண்டியதாக இருக்கும். அவர்கள் துவக்கத்திலேயே எங்குமே ஒருபோதும் வரவே இல்லை. அவர்கள் போலித்தனமாக மாத்திரமே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் நம்முடைய மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் முத்திரையிடுகிறார் என்று வேதம் கூறியுள்ளது. அல்லேலூயா. தேவன் அதை வாக்குத்தம் செய்துள்ளபடியா அதுவே என்னை மிகவும் நிச்சயத்திற்குள்ளாக்குகின்றது. பாவம் இனிமேல் கிடையாது. பாவத்திற்கான கேள்வி தீர்க்கப்பட்டாயிற்று. அதன் காரணமாகத்தான் ஒரு கிறிஸ்தவருக்கு பாவம் மிகவும் அசுத்தமாக காணப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இங்கே குட்டைக்கால் சட்டைகள் அணிந்து காணப்படுகின்ற பெண்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக அசுத்தமாக காணப்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் கொச்சித்தன்மையான மற்றும் அநேக அசுத்தமாக காரியங்கள் உள்ளன. அதனால் தான் புகைப்பிடித்தல், மது அருந்துதல், சூதாடுதல், தொலைக்காட்சியில் வருகின்ற இந்த தணிக்கை செய்யப்படாத காட்சிகள் எல்லாம் அசுத்தமாக இருக்கின்ற காட்சிகள். ஏன்? ஏனெனில் நீங்கள் வித்தியாசமான ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்து உங்களுடைய மீட்பின் நாள் வரை பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்டுள்ளீர்கள். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவனால் பாவமே செய்ய முடியாது. தேவனுடைய வித்து அவனுக்குள் இருப்பதால் அவனால் பாவமே செய்ய முடியாது. அங்கே உள்ளே பரிசுத்தாவி இருக்கும் வரை அது பாவத்தை குறித்த ஒவ்வொரு வாஞ்சையும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறது. ஆமென். உங்களால் பாவமே செய்ய முடியாது, உங்களுக்குள் வாஞ்சையே இராது. அதன் பேரில் நாம் அதிக நேரம் செலவிடலாம், ஆனால் துரிதமாக பார்ப்போம். நாம் அவை எல்லாவற்றினூடாகவும் பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று நான் நினைக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பெண் பிரசங்கிகளை பிரசங்கம் செய்ய அனுமதிக்கின்ற சபைகளுக்கு அவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் எப்படி அவைகளுக்கு இருக்கிறது? இப்பொழுது இது கவனமாக கையாள வேண்டிய ஒரு காரியமாய் உள்ளது. இப்பொழுது இதனோடு கருத்து வேறுபாடு கொள்ளப் போகின்ற மக்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் என்கிற வகையில் நான் அதை கூறித்தான் ஆக வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் ஞானஸ்தானத்தை குறித்த வேதவசனப்பூர்வமான மேற்கோள் வேதாகமத்தில் இல்லவே இல்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் எந்த ஒரு நபருக்காயிலும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதாக வேதாகமத்தில் எந்த இடத்திலும் இல்லை. அது 6ஆம் நூற்றாண்டில் போதிக்கப்பட்ட ஒரு கத்தோலிக்க பாரம்பரியமாகும். தெளிக்கப்படுதல் என்பதும் வேதாகமத்தில் ஒருபோதும் இருந்ததில்லை. ஏனென்றால் மக்களின் மீது தெளிக்கப்படுதல் அல்லது ஊற்றப்படுதல் என்பது கிடையாது, ஆனால் தண்ணீரில் மூழ்குதல் என்பது உள்ளது. நீங்கள் அதை அறிந்து கொள்ள விரும்பினால் இதை குறித்து என்னிடம் கிரேக்க மற்றும் எபிரேய குறிப்புகள் என்னிடம் உள்ளன. பெந்தேகோஸ்தே நாளிலே மனிதர் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பேதுரு முக்கிய நிபந்தனை விதித்தான். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது ஒரு நாமம் அல்ல. மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் உபதேசித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து என்று கூறியுள்ளது. நாமங்களில் என்று அல்ல, நாமத்திலே ஒருமை. பிதாவின் நாமத்திலே, குமாரனின் நாமத்திலே, பரிசுத்தாவியின் நாமத்திலே அல்ல, ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலேதான். பிதா ஒரு நாமம் அல்ல, குமாரன் ஒரு நாமம் அல்ல, பரிசுத்தாவி ஒரு நாமம் அல்ல, அவை எல்லாம் ஒரு நாமத்தை சார்ந்த பட்டப்பெயர்கள் தான் ஆகும். இப்பொழுது 10 நாட்கள் கழித்து பேதுரு மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறினான். பிதா குமாரன் பரிசுத்தாவி பாருங்கள், அந்த தீவிரமான கிறித்துவ கருத்தானது பாருங்கள். அதிலிருந்து 3 தேவர்களை உருவாக்க அவர்கள் முயற்சிக்கின்றனர். 3 தேவர்கள் கிடையாது. இங்கே அதை மூல கிரேக்க வேதாகமத்தில் இருந்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்த ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான். மூல கிரேக்க மொழியில் வேதம் கூறியுள்ளதோ அவர்தான் தேவன் என்று அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள செய்ய வேண்டும் என்பதாகும். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது ஒரே தேவனின் அலுவல்களாகும். அவர் பிதாவாயிருந்தார், அவர் குமாரனாயிருந்தார், அவரே பரிசுத்த ஆவியானவராக உள்ளார். இது 3 யுகங்களின் 3 அலுவல்கள், பிதாத்துவம், குமாரத்துவம் மற்றும் பரிசுத்தாவியின் யுகம். ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு ஒரே ஒரு நாமம் உண்டு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதே. ஆகவே அந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நபரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். மேலும் சிலர் எந்த நாமும் இல்லாமல் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டதை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஆகவே மூல கிரேக்க மற்றும் எபிரேய வேதாகமும் இயேசுவின் நாமத்திலே கொடுக்கப்படுகின்ற ஞானஸ்தானமானது பாவங்களின் மன்னிப்புக்காகத்தான் என்கிறது. கிரேக்க மற்றும் எபிரேய வேதாகமும் இரண்டுமே மன்னிப்பு என்றால் மன்னித்தல் என்பதே. நான் ஏதாவது மன்னித்தால் அதை எடுத்து போட்டு விடுவதே என்பதாகும். அதை மன்னித்தல், அதை எடுத்து போடுவதே. வேதாகமத்தில் எந்த ஒரு வேத வசனமும் காணப்படவில்லை. மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் மேடான வழியாய் கடந்து போய் சில பாப்டிஸ்ட் சகோதரர்களை கண்டான். அப்போஸ்தலர் 19. அவர்கள் ஒரு மகத்தான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் மகத்தான சந்தோஷத்தையும் மற்றும் மகத்தான காரியங்களையும் உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டும் கூடாரத்தில் சந்தோஷமும் கொண்டிருந்தனர். 18ஆம் அதிகாரத்தில் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இம்மக்களை சந்தித்திருந்தனர். அப்பல்லோ அவர்கள் பாப்டிஸ்டுகளாக இருந்தனர். ஆகவே பவுல் அவர்களிடம் சென்று நீங்கள் விசுவாசிகளானது முதற்கொண்டு பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி என்பது உண்டு என்று எங்களுக்கு தெரியாது என்றனர். அவன் எவ்வாறு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது என்று கேட்டான். ஜேம்ஸ் அரசர் மொழிபெயர்ப்பில் அது அப்படியானால் எந்த என்று கூறுவதை நான் அறிவேன். மூல வேதாகமத்தில் அது அப்படியானால் எவ்வாறு என்று கூறப்பட்டுள்ளது. எந்த அல்லது எவ்வாறு நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அவர்கள் இயேசுவிற்கு ஞானஸ்தானம் கொடுத்த அதே மனிதனால் யோவானால் நாங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளோம் என்றார்கள். பவுல் இனிமேல் அது கிரியை செய்யாது, நீங்கள் மறுபடியும் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றான். அவர்கள் இதை கேட்ட மாத்திரத்திலே மறுபடியும் அவர்கள் தண்ணீருக்குள் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறு ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்தார், பரிசுத்தாவி அவர்கள் மீது வந்தார். இப்பொழுது அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று இங்கே கூறி இங்கேயும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று கூறுமானால் அது இரண்டுமே ஒரே இலக்கை அடிக்காது, அது சரியாக இருக்க வேண்டும். இப்பொழுது மத்தேயு 28:19 இதுதான் மத்தேயுவின் கடைசி அதிகாரம் மற்றும் மத்தேயுவின் கடைசி வசனம். நீங்கள் ஒரு காதல் கதையை வாசித்தால் அது சானும் மேரியும் பிறகு மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்றிருந்தால் சானும் மேரியும் யார்? நீங்கள் திருப்பி புத்தகத்தின் துவக்கத்துக்கு சென்று அவர்கள் யார் என்பதை கண்டுபிடியுங்கள். பிறகு மகிழ்ச்சியாக வாழ்ந்த சானும் மேரியும் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கூறியிருந்தால் பிதா என்பது ஒரு பெயர் அல்ல, குமாரன் என்பது ஒரு பெயர் அல்ல, பரிசுத்தாவி என்பதும் ஒரு பெயர் அல்ல. அப்படியானால் அவர் பேசிக் கொண்டிருந்தது எதை குறித்ததா இருந்தது? பிதா குமாரன் பரிசுத்தாவி யார்? அதை குறித்து துவக்கத்திற்கு சென்று வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையை நான் மேற்கோள் காட்டுவேன். 1:18 இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது. இப்பொழுது மிக கூர்ந்து கவனியுங்கள். அந்த கம்பத்தை நாம் அதை பிதா என்று அழைக்கப் போகிறோம். இந்த பிரசங்க பீடம் குமாரன், இது பரிசுத்தாவி எனலாம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா யார்? தேவன். நீங்கள் எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? தேவன் தான் இயேசு கிறிஸ்துவின் பிதா. அது பிதாவாகிய தேவன், இது தேவனாகிய குமாரன், இது தேவனாகிய பரிசுத்தாவி. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது மத்தேயு 1:18 அவருடைய திருமணமான தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. தேவன்தான் அவருடைய பிதாவாக இருந்தார் என்று நான் நினைத்திருந்தேன். தேவன்தான் அவருடைய பிதாவாக இருந்தார் என்று அவர் கூறினார் என்று நான் நினைத்திருந்தேன். அப்படியானால் தேவனும் மற்றும் பரிசுத்த ஆவியானவராகிய இருவரும் வெவ்வேறு மக்களாக இருப்பார்களானால், இரண்டு பேரும் வித்தியாசமான நபர்களாக தனிப்பட்ட நபர்களாக இருப்பார்களானால், தனிப்பட்ட குணம் வாய்ந்தவராக இருப்பார்களானால், எந்த விதத்திலும் நீங்கள் அதை பொருத்தினாலும் எவ்விதத்தில் இருவரும் அவருடைய பிதாவாக இருக்க முடியும்? அப்படியானால் அவர்கள் அதே தன்மை கொண்ட ஒரே நபராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு இரண்டு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தார்கள் என்றாகிவிடுமே. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே பிதாவாகிய தேவனால் அல்ல ஆனால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை சுமப்பாள், புரிகிறதா? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கான வியாக்கியானம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவருடைய நாமம் என்னவென்று அழைக்கப்பட்டது? இயேசு. சரி, பிதா குமாரன் பரிசுத்தாவி. இப்பொழுது பிதா மற்றும் பரிசுத்தாவி இரண்டுமே ஒரே தன்மையுடைய ஆவியானவர்தான். ஆவி என்றால் என்ன? அது தேவனுடைய ஆவியாகும். அது அவ்வாறு இருக்கையில் இயேசுவின் ஞானஸ்தானத்தின் மீது வந்து அவருக்குள் வாசமணினார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன். அவர் கீழே வந்து இயேசுவுக்குள் வாசம் செய்து அவரை பூமியின் மீது இம்மானுவேலாக்கினார். ஆகவே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் என்னவா இருந்தது? நிச்சயமாக அது அவ்வாறு இருந்தது. எனவே அதே வெளிப்பாட்டைத்தான் பேதுருவும் கொண்டிருந்தார். இப்பொழுது நம்முடைய பார்வையை சரியாக திசை நோக்க செய்வோம். நாம் சரியாக குறியை நோக்கி சுடுகிறோம். சீஷர்களும் அதே விதமாகத்தான் சரியாக சுட்டார்களா என்று நாம் பார்ப்போம். ஒவ்வொரு தடவையும் அவர்கள் கூட்டி வந்த போது, ஒவ்வொரு தடவையும் ஒரு ஞானஸ்தானமானது கூறப்பட்ட போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது. ஏனெனில் அவர் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கு மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று கூறினார். ஆகவே அது பிசாசின் பொய்யான ஒரு கருத்தாகும். இதை ஆதரிக்க எந்த ஒரு வேத வசனமும் கிடையாது. அசரியே, ஆகவே இப்பொழுது இது புண்படுத்தவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் இது சத்தியமாகும். புரிகிறதா? இது சத்தியமே சகோதரனே. உங்களால் அதை செய்ய முடியாது. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் யாருக்குமே கொடுக்கப்படாதிருக்கையில் உங்களால் பிதா குமாரன் பரிசுத்தாவியை ஒருபுறத்திலும் இயேசுவை மறுபுறத்திலும் பொருத்த முடியாது. வேதாகமத்தில் ஒவ்வொரு நபருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அவ்விதமாக ஞானஸ்தானம் பெறாதவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முன்னர் மறுபடியும் வந்து ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருந்தது. அவர்கள் அதிக வல்லமையுடையவர்களாக ஒரு கால் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய எல்லையற்ற திட்டத்தை நீங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அது முற்றிலுமாக சரி. சரி, பிதா குமாரன் பரிசுத்தாவி தவறான ஒன்றாகும். இப்பொழுது பெண் பிரசங்கிகளை பொறுத்தவரையில் அது தவறான ஒன்று என்று எந்த ஒருவரும் அறிவர். அதை கூட நீங்கள் அறியாமல் இருந்தால் அதை குறித்து என்ன கூறப்பட்டுள்ளது என்று கிரேக்க வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு வாசித்து காண்பிக்க எனக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். ஸ்திரீகள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷனிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது வெக்கக்கேடானதாயும் அவமானம் விளைவிக்கிறதாயும் இருக்கிறதே. கிரேக்க மொழியை இல்லை, நான் எபிரேய மொழியையே பொருட்படுத்தி கூறுகிறேன். அவர்கள் மெய்ப்பொருளுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து பேசாமல் இருக்க கடவர்கள் என்று வேதமும் கூட சொல்லுகிறது. புரிகிறதா? ஏனெனில் ஸ்திரீகள் சபையில் பேசுவது வெட்டக்கேடானதாயும் அவமானம் விளைவிக்கிறதாயும் இருக்கிறதே, என்னே, அதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது அவைகள் வேதம் முழுவதிலும் மற்றும் தீமோத்தேயு இன்னும் மற்ற வேத வசனங்களையும் நான் இங்கே எழுதி வைத்துள்ளேன், அது சத்தியமாயிருக்கிறது. சரி, இப்பொழுது அப்படியானால் அவர்களிடம் எப்படி வல்லமை இருக்கிறது? நீங்கள் ஏன் அது செயல்படுகிறது என்று கேட்கலாம். கவனியுங்கள் சகோதரனே, உங்களை நான் கேட்கட்டும். அல்லது சகோதரியே, இந்த கேள்வியை கேட்டிருப்பவர் யாராயிருந்தாலும் சரி, கவனியுங்கள். முகமதியர்கள் மத்தியில் நடந்த சில வல்லமை மிகுந்த கூட்டங்களை நான் கண்டிருக்கிறேன். அவர்கள் கூச்சலிட்டு குதித்து ஒரு கத்தியை எடுத்து இந்த விதமாக சரியாக நேராக இருதயத்திற்குள் குத்தி மறுபக்கத்தில் அந்த ஓட்டைக்குள்ளாக தண்ணீரை ஊற்றுவார்கள். வெறுங்காலால் நெருப்பிற்குள் நடந்து செல்வார்கள். அதை போன்ற மற்ற எல்லாவற்றையும் செய்வார்கள். ஆணிகளாலான படுக்கைகளின் மேல் படுத்துக் கொள்வார்கள். மேலும் ஒரு பட்டயத்தை எடுத்து தங்கள் வாயில் குத்தி அதை நிற்க வைத்து அதை அப்படியே உள்ளே புகுத்துவார்கள். நீங்கள் போய் அதை வெளியே இழுத்து எடுக்கலாம். அதன் மீது ரத்தம் மற்ற எல்லாமும் இருக்கும். அந்த காரியங்களை குறித்து நீங்கள் பேச வேண்டாம். பார்த்தீர்களா? அது சத்தியம் அல்ல. அது எதையுமே உறுதிப்படுத்துவதில்லை. புரிகிறதா? இயேசு கூறினார், இங்கே உங்களுக்காக நான் எழுதி வைத்துள்ள வேத வசனங்களை நான் வாசிக்கட்டும். மத்தேயு 7:21-23. அந்நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவர் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கத்தாவே உமது நாமத்தினாலே பிரசங்கித்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி தீர்க்க தரிசனம் முறைத்து இந்த எல்லா காரியங்களையும் செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது அவர், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவார். புரிகிறதா? ஆகையால் வேண்டாம், பாருங்கள், சத்தியம் ஒரே ஒரு வழியில் மாத்திரம்தான் வரும். சகோதரனே, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் மக்கள் எல்லோரும் நரகத்திற்கு போவார்கள் என்று நான் கூறவில்லை. அவ்விதம் நான் கூறவில்லை. தேவன் தான் நியாயாதிபதி ஆவார். அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை அவர் செய்யட்டும். ஆனால் ஒருவனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும் என்று வேதாமத்தில் சட்டப்படியான வேத வசனங்கள் எதுவுமே கிடையாது. இயேசுவின் நாமத்தின்படி அல்லாமல் வேறு விதத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்த ஒவ்வொருவரையும் வந்து மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பவுல் கட்டளையிட்டார். வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு போதகத்தை பிரசங்கித்தால் கலாத்தியர் 1:8 சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறினான். ஆகவேதான் பவுல் முன் சொன்னது போல நான் மறுபடியும் சொல்லுகிறேன், வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொன்றை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று கூறினான். இப்பொழுது அது முடியாது. இங்கேயும் அங்கேயுமாக ஒரு இலக்கை நீங்கள் அடிக்க முடியாது. பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் கொடுக்கட்டும், அவர்கள் எல்லாம் சரிதான் என்று கூறலாம். பிறகு இயேசுவின் நாமம் அதையும் கொடுக்க செய்து அது சரிதான் என்று கூறலாம். சரியான ஏதோ ஒன்று இலக்கை அடிக்கத்தான் வேண்டும். தேவன் குழப்பத்திற்கு ஆக்கியோன் அல்ல. நீங்கள் வேதாகமம் முழுவதுமாக எங்கு வேண்டுமானாலும் புரட்டி பாருங்கள். அது ஒரு போலியான ஞானஸ்தானம் என்பதை நீங்கள் கண்டு அறிந்து கொள்வீர்கள். பிறகு சரித்திரத்திற்கு சென்று பாருங்கள். அது 6ஆம் நூற்றாண்டில் மகத்தான அக்டோபஸ் என்பவன் அப்படித்தான் என நான் நம்புகிறேன். ஞானஸ்தானம் கொடுத்தவன் அல்லது ஒன்றான அது அக்டோபஸ் தான் என்று நான் கூற மாட்டேன். ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவனின் பெயரை நான் மறந்துவிட்டேன். நீங்கள் அதை காண வேண்டும் என்றால் அதை நிசாயா பிதாக்களுக்கு முன் என்ற புத்தகத்தில் காணலாம். 325 கிபி நடந்த நிசாயா ஆலோசனை சங்க கூட்டத்திற்கு முன்னர் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்தனர். பிறகு கத்தோலிக்க சபையானது அதிகாரத்திற்கு வந்தபோது அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுத்துக் கொண்டனர். அந்த சமயத்திற்கு முன்னர் எந்த ஒரு நபருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கப்படவே இல்லை. அது ஒரு கத்தோலிக்க பாரம்பரியமாகும். அதில் அநேகத்தை லூத்தர் தன்னுடன் வெளியே கொண்டு வந்தார், மற்றதை வெஸ்லி கொண்டு வந்தார். இன்னுமாக நாம் அதனிடம் செல்கிறோம். ஆகவே அந்த கத்தோலிக்க போதகமானது அதற்கு நம் பிதாக்களின் விசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. அது 144வது பக்கத்தில் காணப்படுகிறது என்று நான் நம்புகிறேன். அது அதில் தான் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அவன் கூறினால், அவர்கள் புராட்டஸ்டன்ட்கள் யாராவது ரட்சிக்கப்படுவார்களா என்று கேட்டனர். ஒருகால் அவர்களில் சிலர் ரட்சிக்கப்படலாம், அவர்கள் வேதாகமத்தின்படியேதான் ஜீவிப்போம் என்று உறுதி கூறி, ஆனால் அதே நேரத்தில் கத்தோலிக்க போதகத்தை அவர்கள் கை கொள்கின்றனர் என்று கூறினர். பின்னும் அது வேதாகமம் ஆதி கத்தோலிக்கர் பிதாவின் நாமத்திலே கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தனர். நாம் அதிலிருந்து பக்திபூர்வமானதை எடுத்து அதை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் மேல் வைக்கின்றோம். புராட்டஸ்டன்ட்கள் அதை அடையாளம் கண்டு கொள்கின்றனர் என்றனர். ஒருகால் அவர்களில் சிலர் ரட்சிக்கப்படலாம் என்றனர், அதனால் அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அது சரி. ஒன்றுக்கும் மேற்பட்ட உலகம் இருக்கின்றதா? ஆம், அநேக உலகங்கள் இருக்கின்றன. எபிரேயர் 1:2, எபிரேயர் 11:3, அநேக உலகங்கள் உள்ளன. தேவன் உலகங்களை உண்டாக்கினார். உலகங்களை உண்டாக்கினார். ஒன்றுக்கும் மேற்பட்ட வானம் இருக்கின்றதா? ஆம். 1:2 கொரிந்தியர் 12:3, 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு மனிதனை தான் அறிந்துள்ளதாக பவுல் கூறினான். மேலும் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இன்னும் பிறவற்றில் அதைவிட அதிகமாக உள்ளது. நான் வேகமாக கடன் செல்லப் போகிறேன், ஏனெனில் இப்பொழுது இது நான் முடிக்க வேண்டிய நேரத்தை கடந்துவிட்டதாய் உள்ளது. இவைகளில் மற்றவற்றை வாசித்து சரி கருத்தை கூறினால் பரவாயில்லையா? கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு குழந்தை எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்லுமா? நிச்சயமாக அவன் அண்மையில் மறுபடியும் பிறந்திருந்தால் அவன் எவ்வளவு குறுகிய காலத்தில் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, எப்படியாயினும் அவன் மேலே சென்று விடுவான். உங்களுக்கு புரிகின்றதா? நான் ராபோஜனத்தை எடுக்க துவங்கும் போது கிறிஸ்து ஏன் எனக்கு தோன்றுகிறார்? பாருங்கள், உங்கள் இருதயமானது ஒரு நிலைப்பட்டு அதை செய்ய பரிசுத்தத்துடன் தேவனிடம் நீங்கள் வந்து கொண்டிருந்ததில் சந்தேகமே இல்லை. அதன் காரணமாகத்தான் உங்களுக்கு அவர் தோன்றினார். பாருங்கள், எனக்கு தெரிந்த வரையில் அதுதான் உண்மையான காரணமாகும். அதற்கு மேல் என்னால் கூற முடியவில்லை. நாம் பார்ப்போம். நாம் தோற்ற முன்னே ரட்சிக்கப்பட்டிருந்தால் இங்கே நாங்கள் நிறுத்த விரும்பவில்லை, அப்படித்தானே? நாம் உலக தோற்றத்திற்கு முன்னே ரட்சிக்கப்பட்டிருந்தால் நாம் அவ்வாறு இருந்தோமா? ஆம் ஐயா. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் பெயரானது உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. எபேசியர் 1:4-5. நான் அதை வாசிக்கட்டும், அதற்கு ஒரு நிமிடத்திற்கு மேல் ஆகாது. மற்றும் நீங்கள் பாருங்கள், அதை நான் மேற்கோள் காட்டவில்லை. நான் சரி, இதோ நாம் இருக்கிறோம், இதை நாம் வாசிப்போமாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கவனியுங்கள், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, உண்மையாகவே அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவியார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இப்பொழுது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இதோ நான் எடுத்துவிட்டேன், இதை நான் சீக்கிரமாக வாசிக்கட்டும். ஆதலால் நான் அதை மேற்கோள் காட்டவில்லை என்பதை நீங்கள் பாருங்கள். அதை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 13:8, இதை சீக்கிரமாக கவனியுங்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்பொழுதுதான் அது சரி. அப்படியானால் அப்பொழுது நாம் ஆவிகளாக இருந்தோமா? இல்லை, அப்பொழுது நாம் இருந்திருக்கவே இல்லை. ஆனால் தேவனுடைய சிந்தையில் நாம் இருந்தோம். அவர் அதை பேசி அப்பொழுது அது உண்டானது. உலக தோற்றத்திற்கு முன்னே இயேசு, உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துதான் என்று வேதாகமம் போதிப்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? ஏன்? தேவன் அதை பேசினார். ஆகவே அதை அவர் பேசின போது அது செய்து முடிக்கப்பட்ட ஒன்றாக ஆனது. அவர் என்னை கண்டபோது உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை அவர் பார்த்து விட்டார். அவருடைய சிந்தையில் நாம் உருவமாக மாத்திரமே இருந்தோம். பிறகு நாம் பூமிக்கு வந்தபோது நாம் மனிதர் மற்றும் மனுஷியாக, ஆணும் பெண்ணுமாக இருந்தோம். அவர் ஆணிலிருந்து பெண்ணின் ஆவியை வேறுபிரித்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உண்டாக்கி ஆணின் ஆவியை மனிதனுக்குள் விட்டுவிட்டார். ஒரு பெண் ஒரு ஆணை போல நடந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்களானால் ஏதோ தவறு அங்கே உள்ளது. ஒரு ஆண் பெண்மை தன்மையுள்ள ஆவியை போன்று பெண்ணாக நடந்து கொள்வதை நீங்கள் காண்பீர்களானால் அங்கேயும் ஏதோ ஒன்று தவறாய் உள்ளது. ஆகவே அவர் அப்பொழுது மனுஷரின் பக்கவாட்டில் ஒரு விலா எலும்பை எடுத்து அவரிலிருந்து ஒரு துணைவியை அவர் உண்டாக்கினார். ஆகவே அவர்கள் இருவரும் ஒன்றுதான். ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்முடைய பெயர்களை ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட போது புத்தகத்தில் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டது. தேவனுடைய சொந்த சிந்தையில் அவர் நம்மை உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அவருடைய முன்னறிவினால் நம்மை முன்னறிந்து நம்மை முன்குறித்தார். ஓ சகோதரனே, இது சபையை இடச் செய்து இருக்கையினூடாக ஓடச் செய்யாதா? இதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். மறுபடியும் பிறந்தவர்களாகிய உங்களை உலக தோற்றத்திற்கு முன்னே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர்களை தேவன் எழுதிவிட்டார். கிறிஸ்து மரித்து உங்களை நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியை இங்கே அனுப்பியுள்ளார். நீங்கள் அதை பெற்றுள்ளீர்கள். அவர் உங்களை உத்தரித்தார். உங்களுடைய மீட்கப்படும் நாள் வரை நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படியே தரித்திருத்தலை குறித்து பேசுகிறோம். அது நானே தரித்திருக்கிறேன் என்பதல்ல, அது அவர்தான் தரித்திருக்க செய்தார். அது நான் என்ன செய்கிறேன் என்பதல்ல, அது அவர் என்ன செய்தார் என்பதே. அது நான் புகைப்பிடிப்பதை விட்டுவிட்டேன், பொய் சொல்வதை நான் விட்டுவிட்டேன், திருடுவதை நான் விட்டுவிட்டேன் என்பதல்ல. அது அவர் எனக்காக மரித்த காரியமாகும். அவர் என்னிலிருந்து என் ஆவியை வெளியே எடுத்து ஒரு புது சிருஷ்டியாக என்னை மாற்றிவிட்டார். இப்பொழுது கீழே உள்ள அடுத்த கேள்வி, இப்பொழுது சீக்கிரமாக இதை நாம் பார்ப்போம். சரீரம் ஆத்மா மற்றும் ஆவி இவைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அழுகி போக வேண்டியதாக இருக்கின்ற நீங்கள் காண்கிற மாம்சம்தான் சரீரமாகும். இந்த சரீரமானது தகப்பன் மற்றும் தாயினுடைய பாலுணர்வின் வாஞ்சையினால் பிறந்ததாகும். இது அழுகி போக வேண்டும். இதனால் ஒரு நன்மையும் கிடையாது. ஆகையால் புதிய பிறப்பில், உயிர்த்தெழுதலில் நீங்கள் ஒரு புதிய சரீரத்தில் கொண்டு வரப்படும் போது அது தேவன் ஆதாமுக்கு செய்தது போன்று அவருடைய சிருஷ்டிக்கும் வல்லமையாக இருக்கும். அப்பொழுது நீங்கள் வருவீர்கள், யோபு எனக்கு ஒரு வாஞ்சை உண்டு, அவர் பேச நான் அவருக்கு பதிலளிப்பேன் என்றார். புரிகிறதா? இப்பொழுது சரீரம் என்பது நீங்கள் காண்கிறதாய் உள்ளது, ஆவியோ உங்களை கட்டுப்படுத்துகிறதாய் உள்ளது. உங்களுடைய ஆத்மா அந்த ஆவியின் நோக்கமாய் அல்லது அந்த ஆவியின் சுவாபமாய் இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு பாவமுள்ள ஆத்மாவோடு பிறந்திருக்கிறீர்கள். அது உங்களுடைய ஆவியின் சுவாபம் பாவமுள்ளதாய் இருக்கிறது. நீங்கள் உலகத்தின் காரியங்களுக்காக இயங்குகிறீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை அபிஷேகித்து அந்த ஆவியின் சுவாபத்தை மாற்றுகிறார். அப்பொழுது உங்கள் மீது விடப்பட்டுள்ள அந்த சுவாபம் பரலோகத்துக்குரியதாய் உள்ளது. அதன் பின்னர் நீங்கள் ஒரு அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கிறீர்கள் என்று அறிக்கையிடுகிறீர்கள். அப்பொழுது நீங்கள் மேலிருந்து பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் மேலிருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் பரலோகத்தின் ஒரு பணியாளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். அதே சரீரத்தோடும் அதே ஆவியோடும் அது மாற்றப்பட்டு மாத்திரமே உள்ளது. மேலும் நீங்கள் இல்லை, அந்த ஆவியின் உங்களுடைய சுவாபம் அநீதியிலிருந்து நீதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது ஆத்மா சரீரம் மற்றும் ஆவியாய் உள்ளது. சகோதரன் பிரன்ஹாம், கிறிஸ்துவாய் இருந்தாலுடைய வேறெந்த மனிதனும் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்ய முடியுமா? இல்லை. இப்பொழுது நீங்கள் அன்புள்ள நபரே, நீங்கள் பொருட்படுத்துகிறதோ, அதாவது நான் அதை மறுபடியும் வாசிக்கட்டும், கிறிஸ்துவாய் இருந்தாலுடைய வேறெந்த மனிதனும் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்ய முடியுமா? அதுதான் இது. அவன் கிறிஸ்துவாய் இருந்தாலுடைய நிச்சயமாக. அப்படியே ஒரு நிமிடம் நாம் பரிசுத்த யோவானை எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த யோவான் 14வது அதிகாரம் மற்றும் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது உங்களால் இதை துரிதமாக புரிந்து கொள்ள கூடுமானால், எனவே நீங்கள் பரிசுத்த யோவான் 14:12 இதுதான் என நான் நினைக்கிறேன். நாம் அதை துரிதமாக பார்ப்போம். இதை குறித்து இயேசு என்ன கூறினார் என்பதை கவனியுங்கள். சரி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் அது யாராயிருந்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். எந்த மனிதனும் ஆயினும் மனிதன் தானே கிறிஸ்துவாய் இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவின் கிரியைகள் ஒவ்வொரு விசுவாசியையும் பின்தொடரும். புரிகிறதா? அவர் கிறிஸ்துவின் கிரியைகளை எந்த மனிதனுக்குள்ளும் செய்வார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் செய்வேன் என்று அல்ல, அவன் செய்வான், அவன் நான் அல்ல. ஆனால் என்னை விசுவாசிக்கிறவன் மற்றும் அவனுடைய விசுவாசத்தை என்னில் அறிக்கை செய்திருக்கிறவன் மற்றும் தனக்குத்தானே மரித்திருக்கிறவன், என்னுடைய ஆவி அவனுக்குள் வாசமாக இருக்கிறது மற்றும் அவன் என்னுடைய ஒரு பாகமாகிறான். இப்பொழுது அது அவனை கிறிஸ்துவாக்குகிறது இல்லை, அது அவனை மற்ற சபையோடு கிறிஸ்துவின் பாகமாக்குகிறது. சரி, அவன் கிறிஸ்துவல்ல, ஏனென்றால் அது அந்தி கிறிஸ்துவாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், அவன் கிறிஸ்தவனிடத்தில் இருந்து பிரிந்து செல்கிறான். ஆனால் எந்த விசுவாசியும் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்கின்றவனாக அவன் இருக்க முடியும். சரி, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேத வாக்கியங்களில் இருந்து வீணாக திரும்ப திரும்ப கூறுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை நாம் அறிவோம். ஏன் சில இடங்களில் பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகின்றதையும் மற்ற இடங்களில் பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகின்றதையும் எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள். இதை குறித்து சரியான ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஏன் என்று இதற்கான காரணத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அது ஒரே வார்த்தையாக இருக்கிறது. ஆவிக்கு என்று உள்ளதும் ஒன்றுதான். ஒரு கோஸ்ட் அல்லது ஒரு ஸ்பிரிட் என்று வேறுபாடு ஏதும் இல்லை. அவைகள் ஒரே மாதிரியானவை, ஒரே மாதிரியே. சரி, இப்பொழுது நாம் முடிவாக உள்ள கேள்விகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களோடு உள்ள அந்த அக்னி ஸ்தம்பம் என்றால் என்ன? அது ஒரு நன்மையான ஒன்றாயிருக்கிறது. கிறிஸ்து, பரிசுத்த ஆவி. அது என்னோடு மாத்திரமல்ல, அது உங்களோடும் இருக்கிறது. அது அங்கே பிரசன்னமானது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டனர் என்று வேதம் போதிக்கிற போது என்ன சம்பவித்தது? ஒரு அக்னிஸ்தம்பம் அவர்களை பின்தொடர்ந்தது. அற்புதங்களை செய்தது இஸ்ரவேல் புத்திரர் அல்ல, அது அவர்களை பின்தொடர்ந்த அக்னிஸ்தம்பமாக இருந்தது. அது சரிதானே? உடன்படிக்கையின் தூதனாயிருந்த அந்த லோகாசை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஏன், உண்மையாகவே அது உடன்படிக்கையின் தூதனாய் இருந்தது என்பதை நாம் அறிவோம். சரி, அது கிறிஸ்துவாய் இருந்தது. எகிப்தின் ஐஸ்வர்யங்களை காட்டிலும் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களே மகத்தான பொக்கிஷங்கள் என்று மோசே எண்ணினான். அது சரிதானே? சரி, அப்பொழுது கிறிஸ்துவாய், லோகாசாய், விடுவெள்ளி நட்சத்திரமாய், அல்பாவாக, ஒமேகாவாக இருந்தது. அவர் பூமிக்கு வந்தார். அவர் அநேக சமயங்களில் காணப்பட்டார். மேலும் நாம் அதை என்னவென்று அழைப்போம் என்றால் ஒரு ஆவிக்குரிய சரீரம் என்றே என்று நான் இழுக்கிறேன். அவர்கள் மனித ரூபத்தை இதில் அங்கே முன்னர் ஆரம்ப ஏற்பாட்டில் கண்டனர். ஆனால் அவர் மாம்சமாகிய நமது மத்தியிலே வாசம் செய்தார். தேவன் அவருக்குள் பரிபூர்ணமாக வாசம் செய்தார். சரி, இப்பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, அதே சமயத்தில் நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனென்றால் நான் உங்களோடும் இருப்பேன் என்றார். அச்சரிதானே, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் எங்கிருந்து வந்தேன், என்ன தேவன், நான் தேவனிடத்திற்கு போகிறேன். அச்சரிதானே, அப்படியானால் அவர் எதிலிருந்து? அக்னி ஸ்தம்பத்திலிருந்து வந்தார். அது சரிதானே, அப்படியானால் அவர் எதற்கு அக்னி ஸ்தம்பத்திற்கு திரும்பினார்? பவுல் தமஸ்கோவிற்கு செல்லும் தன்னுடைய பாதையில் இருந்த போது அந்த அக்னி ஸ்தம்பம் அவனை சந்தித்து அவனை குருடாக்கியது. அது சரிதானே, அவர் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றார். அவன் ஆண்டவரே என்றான். நீங்கள் கவனிப்பீர்களேயானால் ஆங்கிலத்தில் அந்த முதல் எழுத்து எல் என்பது பெரிய எழுத்தில் ஏலோகம் என்று உள்ளது. ஆண்டவரே நீர் யார்? அதற்கு அவர் நான் இயேசு என்றார். அக்கிரி ஸ்தம்பம் அவருடைய காணக்கூடிய பிரசன்னமாகுதலுக்கு முன்னர் இங்கே அவர் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறார். அவர்கள் அதை குறித்த ஒரு புகைப்படத்தை எடுக்கும் வரை அவருடைய ஆவியை அவ்வளவு ஆதிக்கமாகவும் அவ்வளவு தத்ரூபமாகவும் அனுப்புகிறார். இங்கே அது சபைக்குள்ளாக வந்து பரிசுத்த ஆவியின் உதவியினால் அதை இப்பொழுதே செய்ய முடிகிறது. உங்களுடைய இதயத்தில் வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியம் இருக்க முடியாது. அது தேவனுடைய வார்த்தை என்று எபிரேயர் 4 வேதம் கூறியுள்ளது. இயேசு வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சரிதானே, வார்த்தையானது இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்படித்தான் அது உள்ளது. அது நான் அல்ல, அது நீங்களும் அல்ல, அது அவராயிருக்கிறது. அதுவே அதை பின்தொடர்கிற அக்னி ஸ்தம்பம். அது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. பரலோகத்தின் தேவன் லோகாஸ் இயேசு கிறிஸ்து, அல்பா ஒமேகா, இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவர், தாவீதின் வேரும் சந்ததியுமானவர், வெடிவெள்ளி நட்சத்திரம், நான் இருக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி, ஆலோசனை கர்த்தா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அற்புதமானவர், அது அவராகும். அவரை அவருடைய நாமத்தை சொல்ல உங்களால் போதிய பட்டப்பெயர்களை கண்டறிய முடியாது. நான் இதன் பேரில் துரிதமாக முடிப்பேன். இதுவே அந்த பெரிய ஒன்றாக உள்ளது. சகோதரன் பிரணாம், ஏவாள் பிசாசினால் காயினை கர்ப்பந்தரித்தாள் என்கிற உங்களுடைய கருத்தை தயவு கூர்ந்து நீங்கள் விளக்கி கூற முடியுமா? நானாக அதை கூறினதே கிடையாது. ஏவாள் காயினை சர்பத்தினால் கர்ப்பந்தரித்தாள் என்று கூறினேன். ஆதியாகமும் 4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று தேவனால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று கூறினாள் என்று தெளிவாக கூறுகின்றது. நிச்சயமாக எல்லா ஜீவனும் தேவனிடத்தில் இருந்துதான் வர வேண்டும். ஜான் டில்லிங்கர் தேவனிடத்தில் இருந்துதான் வந்தான். அடால்ஃப் ஹிட்லர் தேவனிடமிருந்துதான் வந்தார். ஒவ்வொரு ஜார்ஜ் வைட்ஃபீல்ட் தேவனிடமிருந்து வந்தார். அதே போன்று பாப் இங்கர்சால் கூட. ஒவ்வொரு நபரும் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் தான். நான் கூறினதெல்லாம் இதுதான். இதை யாராவது மறுக்க முடியுமா என்று பார்க்கிறேன். புரிகிறதா? அவர் ஆதியாகமம் 3:8 உண்டாக்குவேன் என்று கூறினார். இந்த கேள்வியானது ஏவாளுக்கு ஏதோ ஒன்று நேர்ந்த போது கேட்கப்பட்டது. அவள் சர்ப்பத்தை சந்தித்தாள். இப்பொழுது சர்ப்பமானது ஒரு பாம்பாக இருக்கவில்லை, அவன் ஒரு மிருகமாக இருந்தான். சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரமுள்ளவனாயிருந்தான். அங்கே ஒன்றுமே இல்லாதிருந்தது. மனிதனையும் குரங்கையும் ஒன்றாக இணைத்து காட்டக்கூடிய ஏதோ ஒரு மிருகத்தின் எலும்பை இன்றைக்கு விஞ்ஞானமானது நோக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு நெருங்கின இனமாக ஒரு வாலில்லா ஆப்பிரிக்க குரங்கு வகையை அவர்கள் கண்டெடுத்துள்ளனர். அவர்களால் ஒரு எலும்பையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் ஒருபோதும் கண்டுபிடிக்க மாட்டார்கள், ஏனெனில் அது சர்ப்பமாயிருந்தது. இது தேவனுடைய வெளிப்பாடாகும். கவனியுங்கள், சர்ப்பமானது ஒரு வரலாற்று காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்த மனிதனை போன்று தேவனுக்கு இல்லை, மனிதனுக்கு அடுத்த நிலையில் இருந்த ஒன்று. ஆகவே அதுதான் ஒரே ஒரு காரியமாகும். சாத்தான் வேறொரு விலங்கை உபயோகிக்க நேர்ந்திருந்ததேயானால் அந்த வித்தானது ஸ்திரீயனுடைய வித்துடன் கலந்திருக்காது. எந்த ஒரு விலங்கின் வித்துடனும் ஒரு மனிதனின் வித்தை உங்களால் கலக்க முடியாது, அது கிரியை செய்யாது. ஆனால் வித்தை கலக்கும் இந்த விலங்கிற்கு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று, அது அடிந்து விட்டது. தேவன் அவனை ஒரு பாம்பாக மாற்றிவிட்டார். ஆனால் நினைவிருக்கட்டும், ஏன் நீ ஒளிந்து கொண்டாய், ஏன் நீ உன்னையே அத்தி இலைகளினால் மூடிக்கொண்டாய் என்றார். அப்பொழுது ஒரு சிறையில் உள்ளவர்கள் செய்வது போல அவர்கள் ஒருவரை நோக்கி ஒருவர் பழி சுமத்த ஆரம்பித்தனர். பாருங்கள், ஆதாம் நீர் எனக்கு தந்த ஸ்திரியானவள் அதன் கனியை எடுக்கும்படிக்கு என்னை வசீகரித்தாள்
என்றான்.
அதற்கு அந்த ஸ்திரியானவள் சர்பமானது என்னை வஞ்சித்தது என்றாள். இப்பொழுது வஞ்சித்தல் என்றால் என்ன அர்த்தம்? அவன் என்னை வஞ்சித்தான்.
And God said, I'll put enmity between your seed and the serpent's seed.
தேவன் உன் வித்துக்கும் சர்பத்தின் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் என்று கூறினார். வித்து
the serpent had a literal
சர்பத்திற்கு வித்து என்பது உண்மையாகவே இருந்தது. அது காயினின் மூலமாக வந்தது. பெருவெள்ளம் ஏற்பட்ட காலம் வரை அறிவாற்றல் உள்ளவர்கள், கல்வியறிவு பெற்ற மக்கள் எல்லோருமே காயினின் மூலமாகத்தான் வந்தனர். ஆபேல் பிறகு கொல்லப்பட்டான். இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை பிரதிநிதித்துவப்படுத்தத்தக்கதாக அவனுடைய இடத்தில் சேர்த்து எழுப்பப்பட்டான். அவனிலிருந்து ஆடுமேய்ப்பவர்கள், தாழ்மையான மக்கள், தேவ பயமுள்ள மக்கள், இன்னும் பிற மக்கள் வந்தனர். இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ராஜ்யத்தின் பிள்ளைகளை காட்டிலும் அறிவாளிகளாகவும் சாதுரியமானவர்களாயும் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார். அது உண்மையே. நம்மால் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர்களைப் போல உங்களை ஆக்கிக் கொள்ள முயற்சிக்காதீர்கள். தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அறிவாளியாகவும் சாதுரியமானாகவும் இருக்க விருப்பம் கொள்ளாதீர்கள். இயேசுவை மாத்திரமே அறிந்து கொள்ள வாஞ்சை கொள்ளுங்கள், மற்றும் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். ஏனெனில் அங்கேதான் இன்றைக்கு சர்பத்தின் வித்தானது இருக்கின்றது. விஞ்ஞானிகளும் புத்திசாலியான மனிதர்களும் கல்வி அறிவு பெற்றவர்களும் மகத்தான மேதைகளும் தங்கள் சபைகளில் இருக்கிறார்கள் என்று மக்கள் பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சபையை சார்ந்துள்ள ஒரு மனிதன் தன்னுடைய மொழியின் முதல் எழுத்துக்களை அறியாமல் இருந்தாலும் அவன் கிறிஸ்துவின் வித்தாக இருக்கும் வரை சரியாக உண்மையாகவே தேவனை அறிந்துள்ள ஒருவனையே நான் பெற்றுக் கொள்ள விரும்புவேன். ஸ்திரீயின் வித்தானது கிறிஸ்துதான். அந்த ஸ்திரீயின் வித்தா இருந்தார். கிறிஸ்துவை மரியாள் பிறப்பித்தாள். காயின் யூதாஸ் காரியத்துக்குள் வந்ததுதான் சர்பத்தின் வித்தாகும். அங்கே சரியாக இயேசு மற்றும் யூதாஸ் மன உருவ எடுத்திருந்தனர். தேவன் மற்றும் பிசாசு கல்வாரி சிலுவையில் அங்கே 4 பேர் மரித்துக் கொண்டிருந்தனர். இயேசுவின் இரு பக்கத்திலும் கள்ளர் இருந்தனர். யூதாசும் ஒரு காட்டத்தி மரத்தில் தூக்கிலிட்டுக் கொண்டான். அதுவும் ஒரு சிலுவையா இருந்தது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அங்கே இருந்த ஒரு கள்ளன், நீர் தேவனுடைய குமாரனானால் எங்களை கீழே இறங்க செய்யும் என்றான். மற்றவனோ, கத்தாவே, நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நீரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கூறினான். இயேசு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கூறினார். சுவிசேஷ பிரசங்கியாகிய இயேசு சிலுவையின் மீது அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். சாத்தான் அவிசுவாசியாகிய அந்த சர்பத்தின் வித்தை தன்னுடன் எடுத்துக்கொண்டு திரும்பவுமாக பாதாளத்துக்கு சென்று கொண்டிருந்தான். ஸ்திரீயின் வித்தாகிய அவருடனே தேவன் ஒரு மனம் திரும்பின பாவியை பரலோகத்துக்கு திரும்ப கொண்டு சென்றார். நிச்சயமாக அது பிசாசினுடைய வித்தல்ல, அது சர்பத்தின் வித்தாக இருந்தது. சர்பம் ஒரு வித்தை கொண்டிருந்ததாக காணப்பட்டது. அதற்கு வித்து இருந்தது என்று வேதாகம் கூறியுள்ளது. அந்த சர்பத்தின் வித்தானது இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அதிக அளவில். இப்பொழுது நீங்கள் அதன் பேரில் மற்றொரு கேள்வியை என்னிடம் கேட்கலாம். நமக்கு மாத்திரம் நேரம் இருந்தால் உங்களுக்கான எல்லா வார்த்தைகளையும் நான் வைத்துள்ளேன். மற்றும் முதலாம் யோவான் 5:18 காணப்படுகின்ற பாவம் செய்யான் என்றால் என்ன என்பதை நீங்கள் தயவு கூர்ந்து விவரித்து கூறுவீர்களா? என்னே, நாம் இங்கே சரியாக அதில் இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு காலது இதோ எடுத்துவிட்டேன், சரியாக இதற்கு திருப்பினேன். ஒரு கால் நான் இதை வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கலாம். சரி, முதலாம் யோவான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று நிச்சயமாக இல்லை. நான் அதை முழுவதும் விளக்கி கூறினேன். அவனால் பாவம் செய்ய முடியாது. அவன் தேவனால் பிறந்தவனாக இருக்கிறான், பாவம் செய்யான். அவனால் பாவம் செய்ய முடியாது. வித்தானது அவனுக்குள்ளாக தரித்திருக்கும். இதற்கு ஒத்ததாக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேறொரு வேதவசனம் உள்ளது. ரோமர் 4:8-5-8. தேவன் சரியாக கூறினால், அநேக வருடங்களுக்கு முன்னர் தாவீது பேசினான், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். புரிகிறதா? உண்மையாகவே அவன் பாவம் செய்கிறதில்லை. இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி உள்ளது, மற்றும் அவ்வளவுதான். மத்தேயு, நாம் இதை பார்ப்போம். சகோதரன் பில், மத்தேயு 19:9 காணப்படுகின்ற வேசித்தனம் மற்றும் விபச்சாரம் இவைகளுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? மத்தேயு 19:9 இயேசு, ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த காரணத்தின் மித்தமே என்று அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் அணினால் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று கூறினார். வேசித்தனம் மற்றும் விபச்சாரம் என்பதற்கிடையே உள்ள வித்தியாசத்தை பொறுத்த மட்டில் இந்த வார்த்தையை எப்படி வேண்டுமானாலும் பொருத்தலாம். ஆனால் அவர் அங்கே எதை குறித்து பேசுகிறார் என்பதை தெளிவாக பார்ப்போமானால், அதாவது திருமணமாகாத ஒரு பெண்ணால் விபச்சாரம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவளுக்கு புருஷன் இல்லாமல் இருப்பதால் அவனுக்கு மாறாக அவளால் விபச்சாரம் செய்வதற்கில்லை. ஆனால் அது அவளுக்கோ ஒரு அசுத்தமான ஒன்றாகும். அவள் அவிதமாக செய்திருந்தால் அதை அவள் புருஷனுக்கு அவர்கள் இருவரும் விவாகமாவதற்கு முன்னதாகவே அவள் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி செய்யாதிருக்கும் பட்சத்தில் அவளுடைய புருஷனுக்கு பின்னர் அது தெரிய வருமானால் அவளை தள்ளிவிட அவனுக்கு உரிமை உள்ளது. ஏனெனில் அவள் ஒரு பொய்யான வாக்கை செய்தவளாக காணப்படுகிறாள். ஏனெனில் வேதாகமம் இது நன்கு என்று கூறியுள்ளது. இல்லை, சடங்கு முறையானது அவ்வாறு கூறுகிறது. இது உங்களுக்கு நன்றாக அறியப்படுவதாக எனக்கும் அவ்வாறுதான் செய்யப்பட்டது. தேவனுடைய வார்த்தையின் பிரமாணம் அனுமதிக்கும் விதத்தை தவிர அதற்கு மாறாக தம்பதிகள் இணைக்கப்படுவார்களாயின் அவர்களுடைய விவாகம் சட்டப்பூர்வமான ஒன்றல்ல. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று நான் கட்டளையிடுகிறதாவது, இருதயத்தின் அந்தரங்கங்கள் எல்லாம் பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட போகின்ற அந்த நியாயத்திற்பின் நாளிலே பதிலளிக்கப் போகிற உங்கள் இருவருக்கும் சட்டப்படியாக நீங்கள் இணைக்கப்படக்கூடாது என்று உங்கள் இருவருக்கும் ஏதாவது தடை இருக்குமானால் இப்பொழுதே அதை நீங்கள் அறிக்கையிடுங்கள். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. புரிகிறதா? ஆதலால் வேசித்தனம் என்பது ஒரு இளம்பெண் அவள் அசுத்தமான ஜீவியம் செய்வாளெனில் அதுதான் வேசித்தனமாகும். ஏனெனில் அவளுக்கு புருஷன் இல்லை, ஆனால் அவளுக்கு விவாகமாகி பிறகும் அதே விதமாகவே அவள் ஜீவிப்பாளெனில் அவள் தன் புருஷனுக்கு எதிராக உபச்சாரம் செய்கிறாள். சில காலத்திற்கு முன்னர் ஒரு பெண் என்னிடம் வந்தாள். அவள், ஓ, நான் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டேன் என்றாள். அவள் மிகவும் பதற்றம் கொண்டவளாக நரம்பு தளர்ச்சி கொண்டிருந்தாள். அதை குறித்த எல்லாவற்றையும் தேவனிடம் அறிக்கை செய்து விட்டேன் என்றாள். நான், நீ அதை உன் புருஷனிடம் அறிக்கையிட வேண்டும், நீ தேவனுக்கு எதிராக உபச்சாரம் செய்யவில்லை, உன் புருஷனுக்கு எதிராகத்தான் உபச்சாரம் செய்தா என்றேன். சரி, ஆகவே ஒரு மனிதன் ஒரு பெண்ணை விவாகம் செய்யும் முன், அந்த பெண் அவனை விவாகம் செய்யும் முன்னர் அசுத்தமான ஜீவியம் செய்து பிறகு அவள் அவனிடம் வந்து அவர்கள் திருமணம் செய்து நீண்ட காலம் சென்று பிறகு அவள் அவனிடம், தேனே, உங்களிடம் ஒன்றை நான் கூற விரும்புகிறேன், நான் வேறொரு மனிதனுடன் வாழ்ந்து திரிந்து கொண்டிருந்தேன் என்பதை உங்களிடம் நான் கூறவில்லை என்று கூறுவாளானால் அவன் அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் செய்ய இவனுக்கு உரிமை உண்டு என்று இயேசு கூறினார். ஏனெனில் துவக்கத்திலேயே இவர்களுக்கு விவாகமாகவில்லை, ஏனெனில் அவனுக்கு எதிராக ஒரு பொய்யை வஞ்சகமாக கூறியிருந்தாள். இப்பொழுது வேறொரு காரியம் இங்கே இருக்கிறது. உங்களுக்கு நன்றி. தயவு கூர்ந்து முதலாம் யோவான் 5:16 விளக்கி கூறவும். முதலாம் யோவான் 5 நமக்கு அது இங்கே கிடைத்துவிட்டது. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அந்த பாவத்துக்கு வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். சரி, நாம் பார்க்கையில் இதற்கு நாம் நேரடியாக பதிலளித்து சீக்கிரமாக முடிப்போம். இது கடைசி ஒன்றாகும். நாம் மார்க்குக்கு திருப்புவோம். மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்னவென்று சரியாக இது விளக்கும். மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் உண்டு. நீங்கள் அந்த பாவத்திற்காக ஜெபிக்கிறது கூட இல்லை. மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் உண்டு என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? நீங்கள் அதற்காக ஜெபிப்பதும் கூட இல்லை. மார்க்குக்கு திருப்புங்கள். மார்க்கு 3:16. மார்க்கு 3:16 நாம் எடுத்து பிறகு சீக்கிரமாக முடிக்கும் முன்னர் இந்த ஒரு வேத வசனத்தை நாம் பார்ப்போம். நாம் 3:22 திருப்புவோமாக. எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயர் சமூலை கொண்டிருக்கிறான், அவர் மக்கள் எண்ணங்களை பகுத்தறிந்ததை அவர்கள் கண்டிருந்தனர், இவன் பெயர் சமூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து ஒரு ஊமையாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? இப்பொழுது பிசாசினால் சுகமளிக்க முடியுமானால் எப்படி அவனால் செய்ய முடியும்? சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். எப்படி அவராலே அவர்களுடைய இருதயங்களுக்குள் சென்று அதை கண்டுபிடிக்க முடிந்தது? புரிகிறதா? அது தேவனாயிருக்கவில்லையா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பை அடையாமல் நித்திய ஆக்கிரைக்குள்ளாயிருப்பான். அதுதான் பிரிக்கப்படுதல். ஏன் அதை அவர் கூறினார்? அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். கிறிஸ்துவுக்குள்ளிருந்து இந்த அற்புதங்களை செய்து கொண்டிருந்த தேவனுடைய ஆவியை இவ்விதமாக அழைத்தல், இவைகளை செய்தது பிசாசுடைய ஆவி என்று அவர்கள் கூறினார்கள். இதுதான் மன்னிக்க முடியாத பாவம் என்று இயேசு கூறினார். ஆகவே நீங்கள் ஒரு மனிதனை பார்த்தால் அவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசி பரிசுத்த ஆவியை பரிகாசம் செய்வானானால் அவனுக்காக நீங்கள் ஜபம் செய்யாதீர்கள். அவ்விதமான ஒரு நபருக்கு ஜபம் செய்ய நீங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? ஏனெனில் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, ஒரே ஒரு பாவம் மாத்திரமே உண்டு. எல்லா விதமான பாவமும் மனுஷகுமாரர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியை தூஷித்தால் அது மன்னிக்கப்படவே முடியாது என்று இயேசு கூறினார். இப்பொழுது மக்கள் சரி, பரிசுத்த ஆவியை தூஷித்தல் எனலாம். தூஷணம் என்றால் என்ன? அதை குறித்து பேசி கேலியாக பேசி பரியாசம் செய்தல் தூஷணம் என்று அர்த்தமாகும். சரி, அவரை என்னவென்று தூஷணம் செய்தார்கள்? அவரை கிரியை நடப்பிக்க செய்து, அவர் செய்து கொண்டிருந்த காரியங்களை நடப்பிக்க செய்து, அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லி அவர்கள் இவன் பிசாசாகிய பெயல்செபூலினாலே பீடிக்கப்பட்டுள்ளான், இவனுக்குள் இருக்கின்ற குறி சொல்லுகின்ற ஒருவன், அதாவது பிசாசுதான் இவன் இந்த காரியங்களை நடப்பிக்கும்படிக்கு செய்கிறான். மக்களுடைய இதயத்தில் உள்ள அந்தரங்கங்களை அறிதல், பிலிப்பு கூட்டத்திற்கு வரும் முன்னர் அவன் யார் என்று அறிந்ததாக இவர் கூறுதல், பிசாசுகளை துரத்துதல், இங்கே இந்த காரியங்களை செய்தல், இவன் பெயல்செபூலினாலே செய்கிறான், இவன் ஒரு பிசாசு என்று கூறினர். ஆகவே இயேசு இந்த பாவம் ஒருபோது மன்னிக்கப்படாது. எனவே இது ஜெபிக்கப்பட முடியாத, மன்னிக்கப்பட முடியாத ஒரு பாவமாகும். இது மன்னிக்கப்பட முடியாது. இதை செய்கின்ற ஒரு மனிதனோ அல்லது பெண்ணோ தங்களை என்றென்றுமாக நித்தியமாக தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வர முடியாதபடிக்கு முத்திரையிட்டுக் கொண்டார்கள். இவர்களுக்கு மன்னிப்பே இல்லை என்று கூறினார். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? கவனியுங்கள், நீங்கள் மிக அருமையாக இருந்தீர்கள். இந்த கேள்விகள் கடினமானவைகளாக இருக்கின்றன. இவை ஒரு நீண்ட நேரத்தை எடுத்துக் கொண்டன. இப்பொழுது நீங்கள் இந்த சபைக்குள் 7:30, 8:30, 9:30 இரண்டரை மணி நேரமாக இந்த உஷ்ணமான சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள். நீங்கள் அங்கே அப்படியே உட்கார்ந்திருப்பதற்காக வரவில்லை. இந்த நேரம் வரை சபையாரில் 98% தங்கள் இருக்கையில் அப்படியே இருந்தனர். இதை நான் கூற விரும்புகிறேன். ஜெஃபர்சன் வில்லே, நான் இதை உணர்கிறேன். நீ இந்த கிருபையின் நாளிலே பாவத்துக்குள்ளாகி விலகி சென்றாய். அதை நான் நம்புகிறேன். முழு அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் இதுவேதான் என நான் நம்புகிறேன். ஆனால் உலகத்திலேயே எனக்கு மிகவும் உத்தமமான நண்பர்களில் சிலர் சரியாக இங்கே ஜெஃபர்சன் வில்லில் இருக்கின்றனர். எனக்காக மறிக்கவும் தயாராக உள்ள மக்கள் இங்கே எனக்கு உண்டு. இப்பொழுது இவ்வாறு உள்ள ஒரு உஷ்ணமான இரவு பொழுதில் நம்முடைய வாசலில் உள்ள அந்நியர்கள் ஒருகால் நான் வேத வசனங்களின் பேரில் பேசி அதை விவரித்த விதத்தை கூட விசுவாசிக்காத ஒரு நபர் இங்கே எப்படி அமர்ந்து கொண்டிருப்பார் என்பதை எனக்கு கூறுங்கள். ஆனால் அவர்களோ பயபக்தியுடன் தேவபயத்துடனே உட்கார்ந்து அதை கவனித்தனர். நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்களாக. நட்சத்திரங்கள் தூசிகளாய் மாறினாலும் நீங்கள் தாமே கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்களாக. உங்களுக்கு தேவையா இருக்கின்ற எல்லாவற்றையும் தேவன் அளிப்பாராக. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்ச எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு அளிப்பாராக. நான் அவருடைய ஊழியக்காரன் என நீங்கள் விசுவாசித்து மற்றும் என்னுடைய ஜெபங்கள் உங்களுக்கு உதவும் என்று விசுவாசித்தால், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக நமக்காக மரித்த தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பின பரலோகத்தின் தேவனானவர் இங்கே இப்பொழுது இந்த கட்டிடத்தில் உள்ள சர்வ வல்லமை உள்ளவர், எங்கும் நிறைந்தவராகிய அவர்தாமே உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஏறெடுக்கும் உத்தமமான ஜபமாகும். சூரியன் உங்கள் மேல் வந்து உங்களை சுட்டரித்து போடாத உஷ்ணமான காற்றுகள் உங்கள் மீது வீசாத ஒரு தேசத்திலே நான் உங்களுடன் வருடக்கணக்காக, லட்சக்கணக்கான வருடங்களாக உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட தேவனுடைய ராஜ்யத்தில் உட்கார்ந்து இந்த இறைவனுடைய நித்தியமான காரியங்களையும் மற்ற காரியங்களையும் மற்றும் எப்படியெல்லாம் நாம் ஒன்றாக உட்கார்ந்திருந்தோம் என்பதை பற்றி பேசுவேன் என நான் நம்புகிறேன். எனக்குள்ள எல்லாவற்றோடும் என்னுடைய முழு இதயத்தோடும் நான் பொறுப்படுத்தி கூறுகிறேன், தேவன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அதை அளிக்க வேண்டும் என்றே நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கிருபைதாமே உங்களுடன் இருப்பதாக. உங்களுடைய வியாதிகளிலிருந்து அவர் உங்களை சுகப்படுத்துவாராக. அவர்தாமே உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பாராக. இதை நான் இப்பொழுது எவ்வித அவமதிப்பும் இல்லாமல் கூறுகிறேன். சர்பத்தின் வித்தை குறித்தும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானத்தை குறித்தும் மற்றவைகளை குறித்தும் நான் கூறினது ஏதாவது மனஸ்தாபத்தை விளைவித்திருக்குமானால், இப்பொழுது ஒருவர் சகோதரன் பிரணாம் ஒருத்துவக்காரர் என்று கூறுகிறார். இல்லை ஐயா, நான் ஒருத்துவக்காரன் அல்ல. இயேசுவே தம்முடைய சொந்த பிதாவாக இருப்பார் என்று நான் நம்புவதில்லை. இயேசு ஒரு பிதாவை கொண்டிருந்தார் என்றும் அவர்தான் தேவன் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் தேவன் இயேசு என்று அழைக்கப்பட்ட இந்த சரீரத்துக்குள்ளாக கூடாரமிட்டு வாசம் செய்தார். அவர் இம்மானுவேலாய் தேவன் நம்மோடு இருக்கிறவராய் இருந்தார். இந்த தேவனை தவிர வேறே தேவன் கிடையாது. அவர்தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமம் பிதா கர்த்தர், குமாரன் இயேசு, பரிசுத்தாவி லோகாஸ் தேவனுடைய ஆவி. பிதா, குமாரன், பரிசுத்தாவி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அது அவராகும். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரித பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. சந்தேகத்திற்கிடமின்றி நான் விசுவாசிப்பதோ, நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றோ, தெளிக்கப்பட்டோ, ஊற்றப்பட்டோ, அல்லது எந்த விதத்திலோ இருந்தாலும் உங்களை நான் நேசித்து, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் சந்திப்போம் என்று என் முழு ஆத்மாவோடும் சரீரத்தோடும் நான் ஜெபிக்கிறேன். நான் தவறாயிருந்தால் தேவன் என்னை மன்னித்து விட்டு விடுவார். நீங்களும் தவறாயிருந்தால் உங்களுடைய தவற்றையும் மன்னித்து விட்டு விடுவார். ஆனால் வேதாகமத்தை பொறுத்தவரை என்னுடைய உறுதியான நம்பிக்கையானது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை சரியாக லக்கை அடிக்க வேண்டும் என்பதேயாகும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை எனில் மறுபடியும் நீங்கள் அவிதமாக எடுக்க வேண்டும் என நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை எனில், உங்கள் ஜீவியம் இனிமையை உணராதிருந்தால், நீங்கள் அந்நிய பாஷையில் பேசியிருந்தாலும், நீங்கள் சத்தம் போட்டிருந்தாலும், நீங்கள் மேலும் கீழும் குதித்திருந்தாலும், நீங்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து அவர்கள் சுகமாக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் எல்லா விதமான அற்புதங்களும் அடையாளங்களும் செய்திருந்தாலும், அவை ஒரு பொருட்டல்ல. நீங்கள் ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், சாந்தம், தயவு, பொறுமை, விசுவாசம் ஆகிய இந்த எல்லா காரியங்களும் உங்களிடம் காணப்படவில்லை எனில், அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை கட்டாயம் பண்ணுவது என்னவெனில், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் வரைக்கும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் எவ்வளவாக அந்நிய பாஷையில் பேசியிருந்தாலும், எவ்வளவாய் நீங்கள் சத்தமிட்டிருந்தாலும், எவ்வளவு காலமாக ஒரு சபையின் அங்கத்தினராக நீங்கள் இருந்திருந்தாலும், நீங்கள் இங்கே இருந்திருந்தாலும் அது ஒரு பொருட்டே அல்ல. நீங்கள் என்னவெல்லாம் செய்திருந்தாலும், பரிசுத்த ஆவியானவராகிய கிறிஸ்து உங்களுடைய இதயத்தில் தம்முடைய ஸ்தானத்தை எடுக்கும் வரை, நீங்கள் உலகத்தின் காரியங்களுக்கெல்லாம் மரித்து கிறிஸ்துவிற்காக புதிய சிருஷ்டியாக ஜீவிக்கும் வரை, அவை எல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜபமாகும். இப்பொழுது நாம் எழுந்து நிற்போமாக. ஓ, இது ஒரு அருமையான சபை கூட்டம். நீங்கள் மிக அருமையாக இருந்தீர்கள். இப்படியே நீங்கள் நிற்கும்படிக்கு விடுவதை நான் வெறுக்கிறேன். அங்கே பின்னால் இருக்கும் சிறு எடித்தின் பிறந்த நாள் இதுவாகும். எடித், என்னால் என்ன முடிந்த உன்னுடைய, இதை உங்களுக்காக சகோதரன் நெவிலை நான் செய்ய சொல்லப் போகிறேன். இங்கே வா. இந்த வாலிப பெண்ணிற்கு என்ன வயதாகின்றது என்று நாம் கண்டறிவோம். 38 வயது. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. டேவிட், எங்களுக்கு ஒன்றை கொடுங்கள். நான் கூறுவதோ டெடி, சரி, உன்னால் கூடுமானால் உனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாளாக இருப்பதாக என்னும் பாடலுக்கு ஒரு சுருதியை கொடுங்கள். இப்பொழுது சபையார் எல்லோருமாக சேர்ந்து ஒருபோதும் வயோதிகராவதில்லை. வாருங்கள், இப்பொழுது எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஓ, அவர் அற்புதமானவராக இருக்கிறார். மிகவும் நல்லவராக, மிகுந்த தயவுள்ளவராக இருக்கிறார். ஒரு சிறு குழந்தையின் பிரதிஷ்டை உண்டா?